பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் 28-29 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார்.
தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயத்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது. What shall we do that we might work the works of God? This is the work of God that ye believe on him whom he hath sent. He believe on him whom he hath sent. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது. தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன ஆன்சர் சொல்கிறார்? நீங்கள் அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது. கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட், தேவனுடைய கிரியை என்றால் என்ன, தேவனுக்கேற்ற கிரியை என்றால் என்ன. தேவனுக்கேற்ற கிரியை செய்யும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, வாட் ஷால் வி டு தட் வி மைட் ஒர்க் த ஒர்க்ஸ் ஆஃப் காட், திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் காட் தட் ஈ பிலீவ் ஆன் ஹிம் ஹூம் ஹேத் சென்ட், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது. கொஸ்டின் கேட்கப்படுகிறது, அதுக்கு ஆன்சர் சொல்லுகிறார். யாரு? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவர் யாரு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். ஆமென். சிஷ்டி கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ரெடீமர். ஹி இஸ் காட். எதனால் விசுவாசிக்கிறோம்? அவர் தேவனாயிருக்கிறார். அதனால தேவனுடைய பதில் என்னன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லாமே ஒரே மீனிங் தான். எல்லாம் தேவனுடைய மெனி டைட்டில்ஸ். தேவன் ஒருவர் தான். கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது தான் தேவனுக்கேற்ற கிரியை. தேவனுக்கேற்ற கிரியை என்றால் என்ன? அவரை அனுப்பினவரை, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு. அவர் ஒருத்தரை அனுப்பியிருக்கிறார். ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு மனுஷரை அனுப்பியிருக்கிறார், ஒரு மனிதனை அனுப்பியிருக்கிறார். அந்த மனிதனை விசுவாசிப்பது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. அவர் அனுப்பினவர், அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், அவருடைய செய்தி தான் நமக்கு நித்திய ஜீவனை தரும் என்று விசுவாசிப்பது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. இயேசு கிறிஸ்து அந்த யோவான் 6 முதல் பகுதியிலிருந்து வாசிக்கும் பொழுது, 5:2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேர் திருப்தியாக புசித்து மீதியாக 12 துணிக்கைகளை எடுத்ததை நம்ம வாசிக்கிறோம். 5 loaves and 2 fishes அந்த மிரக்கில் நம்ம காண்கிறோம். அதனால 5000 புருஷர்கள் வந்தார்கள் என்றால் அதை விட அதிகமாக பெண்கள் வந்திருக்கக்கூடும், குழந்தைகளும் வந்திருக்கக்கூடும். கிட்டத்தட்ட அங்கே 10,000-12,000 பேருக்கு மேலே தான் அங்கே இருப்பாங்க. அட்லீஸ்ட் 12,000 பேர் இருப்பாங்க. இவ்வளோ பேர் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்தை கேட்டாங்க. 5:2 மீனை புசித்தார்கள், மீதியான துணிக்கையில் எடுத்தார்கள். இவ்விதமான அற்புதம் நடந்தது. கிரேட்டஸ்ட் மிரக்கிள் அது. அப்பம் புசித்து அவள் திருப்தி அடைந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஜீவ அப்பத்தை குறித்து தானே உபதேசத்தை சொல்லுகிறார். மனுஷகுமாரனுடைய அங்கே மாம்சத்தை புசிப்பது, தேவனுடைய வார்த்தையை புசிப்பதை குறித்த உபதேசங்கள் எல்லாம் சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து கப்பர்நமுக்கு வந்திருக்கிறார். கெனசரேத் கடலை தாண்டி, கலிலேயா கடலை தாண்டி இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கம் வந்திருக்கிறார். கப்பர்நமுக்கு வந்திருக்கிறார். அப்பொழுது அந்த ஜனங்கள் எல்லாருமே அவரை தேடுகிறார்கள், அவரை காணவில்லை, அவர் எங்க போனார் தெரியல அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, அவர் கப்பர்நவுக்கு போயிற கடலை தாண்டி அந்த சைடுக்கு போயிருக்கிறார் என்று கேள்விப்படும் பொழுது, உடனே இவர்களும் படகுல ஏறி அங்க கப்பர்நவுக்கு வந்துட்டாங்க. 24
அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு
வந்தார்கள். இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அதனால பாருங்க, இயேசுவை தேடிக்கொண்டு அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். எங்கே போனாலும் அவரை தேடி அவரை கண்டுபிடிச்சு அவரோடு கூட ஐக்கியப்படுகிற மக்களை நம்ம வாசிக்கிறோம். ஆமென். இப்பொழுது நம்ம வார்த்தையை தேடி வந்திருக்கிறோம். நீங்க நிறைய பேர் தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. 9 பேர் வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. எதுக்காக? நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தேடி வருகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். அன்றைக்கு மாம்சத்துல இருந்தார், இன்னைக்கு அவர் வேர்ட் ஆஃப் காட் ஆயிருக்கிறார். அதனால வேர்ட் ஆஃப் காட் எங்கே இருக்கிறது அதை தேடி நம்ம வருகிறோம். வார்த்தையை சுற்றிலும் நம்ம இந்த நாட்டில் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை பிரதானமான காரியம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிரதானமான காரியம். அவர் ஃபிளஷ் ஃபார்ம் ஆயிருந்தார், இன்னைக்கு அவர் வேர்ட் ஃபார்ம் ஆயிருக்கிறார். அதுதான் வேர்டு தான் நமக்கு இன்னைக்கு பிரதானமான காரியம். அதை கேட்கறதுக்காக நம்ம வந்து தூரத்திலிருந்தும் சமயத்திலிருந்தும் ஒரே இடத்துல கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய சபை விசேஷித்த சபைன்னு அல்ல, இது விசேஷித்த ஒரு பில்டிங்னு அல்ல. நம்ம வந்து எதற்காக வந்திருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை இங்க பிரதானமான காரியம். ஆமென். அந்த தேவனுடைய வார்த்தையை தேடி அதற்கு அதோடு கூட நம்ம இணைத்துக் கொள்ளும்படியாக ஐக்கியப்படும்படியாக இங்கே வந்திருக்கிறோம்.
ஆமென்.
அன்றைக்கு அவர்கள் மாம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அவங்ககிட்ட? வித்தியாசமா அவர் சொல்றாரு, கடிந்து கொண்டு சொன்ன மாதிரி இருக்குது. 26
இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இப்பதான் இந்த பர ரெண்டு மீனை ஆசீர்வதித்திருக்கிறார். அங்க கூட்டம் இருந்தது. இப்ப அதே கூட்டம் இந்த கடலுக்கு இந்த சைட்ல வந்துட்டாங்க. கலிலேயா கடலுங்கிறது ஒரு சின்ன கடல். அது இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் படகுல போலாம். அதனால அந்த அந்த கரைக்கு அவர் போயிட்டார். அந்த கரைக்கும் வந்துட்டாங்க. இப்படி அவரை தேடி வந்ததுனால இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து அப்ரிசியேட் பண்ணல, அவங்கள பாராட்டவில்லை. அதே சமயத்துல அவங்களை கடிந்து கொண்ட மாதிரி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அற்புதங்களை கண்டதுனால இங்க வரல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனால இங்க வந்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க 5 அப்பம் 2 மீனை சாப்பிட்டு திருப்தி அடைந்தனால, அப்பம் புசித்து திருப்தி அடைந்தனாலதான் நீங்க வந்திருக்கிறேன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து அவங்கள அப்ரிசியேட் பண்ணல. இது யாரை குறிக்கின்ன? டினாமினேஷன் பீப்புளை குறிக்கிறது. டினாமினேஷன் பீப்புளை வந்து இயேசு கிறிஸ்து அப்ரிசியேட் பண்ணல. டினாமினேஷன் பீப்புள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். எதற்காக தேடி வருகிறார்கள்? அவருடைய வார்த்தையை அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கிறது என்று அந்த வார்த்தையை தேடி வந்திருக்கிறார்களா? இல்லை, அவங்க வந்து அப்பம் புசித்து திருப்தியாவது எதை குறிக்கின்ன? மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ். The food which was provided, அவங்களுக்கு ஆதாரம் கொடுக்கப்பட்டது. People gather around the ministry of material benefits to be derived. இதம் அங்க வந்து material benefits, உலகப்பிரமான ஆசீர்வாதங்களுக்காகத்தான் நீங்க தேடி வர்றீங்கன்னு அப்படின்னு சொல்றாரு. நீங்க உலக சாபனத்து மக்கள் வந்து மோகன் சி லாசரசன் போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க. எதற்காக? தங்களுக்கு தங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் என்பதற்காக. அவங்களும் பிரசங்கம் எல்லாம் வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார், கவலைப்படாதங்க, சோந்து போகாதங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாமே தருவார். அவங்க பிரசங்கம் பண்றதெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்குரியதுதான் பிரசங்கம் பண்றாங்க. அவங்க ராப்சரை குறிச்சோ எடுத்துக்கொள்ளப்படுதல குறிச்சோ அல்லது கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிப்பது எப்படியோ அதெல்லாம் அவங்க பிரசங்கமே கிடையாது. நீங்க இந்த டினாமினேஷன் பிரீச்சர் யாரை கேட்டாலும் சார்லஸ் ஆரோன் அவருடைய பிரசங்கத்தை நீங்க கேட்டு பாருங்க, அல்லது வேற எந்த பெந்தகோசக்காரருடைய பிரசங்கங்கள் யூடியூப்ல இருக்கிறது, அவங்களெல்லாம் கேட்டு பார்க்கும் பொழுது எல்லாருமே கவலைப்படாங்க, கலங்காதங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார் இதை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லாமே மெட்டீரியல் பிளஸிங் தான் சொல்றாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து உங்களை கடிந்து கொள்கிறார். இது டினாமினேஷன் பீப்புளுக்கு அடையாளமாக இருக்கிறது. டினாமினேஷன் பீப்புளுக்கு ஆறுதலா சில வார்த்தைகளை சொல்லணும் அல்லது ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லணும். இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு தான் அவங்க வந்து தேடி போறாங்க. இது வந்து அழிந்து போகிற ஒரு போஜனமா இருக்கிறது. ஆனா நம்ம அழியாத போஜனத்தை தேடுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அழிந்து போகிற போஜனத்தை நீங்க தேடாதீங்க. 27
அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்க.
அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. அவங்க எல்லாம் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் தான் பேசுவாங்க. நான் எத்தனை பர்சன்ட் கேட்கும் பொழுது ரொம்ப விளக்கமா சொல்றாங்க, ரொம்ப அதிக விளக்கம் கொடுக்கறாங்க. அவங்க எப்பொழுதுமே ப்ராமிஸ் வேர்டு தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, வாக்கு தத்தமான வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. இது அந்த மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் தான் அவங்க பேசி ஜனங்களை அங்க கேதர் பண்ணி வைக்கிறாங்க. அதனால ஆண்டவர் அவங்கள சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அப்பம் பூசித்து திருப்தி அடைந்ததுக்காக தான் நீங்க வந்திருக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு டினாமினேஷன் பீப்புள் எல்லாருமே மெட்டீரியல் பிளஸிங்காக தான் ஆண்டவரை தேடுறாங்க. அழிந்து போகிற போஜனத்துக்காக தான் தேடுறாங்க. அந்த போஜனமானது அழிந்து போகும். ஆனால் நம்ம வந்து நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம நித்திய ஜீவன் அளிக்கிற வார்த்தைக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஆமே. நம்ம கேட்கிற செய்தியானது நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. ஆமே. ஜீவனானது அவருடைய வார்த்தையில இருக்கிறது. இந்த வெளிப்பாடுகளை கேட்க நம்ம வருகிறோம். ஆமே. God's word ல இருக்கிற வெளிப்பாடுகளை கேட்க வருகிறோம். அவங்க வந்து மெட்டீரியல் பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்குமா, ஆறுதலான வார்த்தைகளை சொல்வார்களா, ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்வார்களா அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க போறாங்க. அதனால அவங்களுடைய ப்ரீச்சிங் ஃபுல்லாவே, பெந்தகாசல் ப்ரீச்சர்ஸுடைய ப்ரீச்சிங் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். மெட்டீரியல் பெனிஃபிட்ஸா தான் இருக்கும். நம்ம நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை, வெளிப்பாடான வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது, நமக்கு வந்து எட்டர்னல் பெனிஃபிட்டை கொண்டு வருகிறது. ஆமே. இப்பொழுது அவர்கள் கேட்கிறாங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யணும்னா நாங்க என்ன செய்யும்? அவர் சொல்லியிருக்கிறார், நீங்க நித்திய ஜீவனுக்கு நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள், அதற்காக நீங்க கிரியை நடப்பீங்க, நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக கிரியை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? தேவனுக்கேற்ற கிரியில் நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு அதை ஒன்றும் புரியலையே, நாங்க என்ன செய்யணும் அப்படி கேட்கும் பொழுது இயேசுக்கு சொல்லுகிறார், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது. அமேன்.
அமேன்.
அவர் அனுப்பினவரை, தேவன் அனுப்பினவரை விசுவாசிப்பதே. இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர். அமேன்.
அமேன்.
அவர் தேவனாகவும் இருக்கிறார், தேவனால் அனுப்பப்பட்டாராகவும் இருக்கிறார். நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. 2 பர்சனா நினைக்க கூடாது. 1 பர்சன் 2 ஃபார்மா இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும் அப்படி, மற்ற தீர்க்கதரிசிகள் அப்படி கிடையாது. அவங்க மனுஷங்க தான். ஆனா இயேசு கிறிஸ்து மனுஷனாகவும் இருக்கிறார், காடாகவும் இருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
ஹி வாஸ் போத் காட் அண்ட் மேன். தேவனாகவும் இருக்கிறார், தேவனால் அனுப்பப்பட்டவராகவும் இருக்கிறார். ஆமென். அவர் தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார், அவர் தேவனாகவும் இருக்கிறார். ஒரே நேரத்தில் 2 ஸ்தானங்களில் இருக்கிறார்.
ஆமென்.
நபர் ஒன்றுதான், ஆனால் ஸ்தானங்கள் 2. ஒரு மனுஷன் பல ஸ்தானங்களில் இருக்கலாம், பல ஆஃபீஸ் அவன் பெற்றிருக்கலாம், ஆனால் மேன் வந்து ஒன்று தான், நபர் பர்சன் வந்து ஒன்று தான். தேவன் அனுப்பி நபர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை விசுவாசிப்பது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. அதனால இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து. அதை நீங்க விசுவாசித்து அவருடைய மெசேஜை ஃபாலோ பண்றது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. நாங்க என்ன செய்யணும்? பரலோகராஜ்யம் போறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்படவில்லை நாங்க பங்கு பெறணும்னா என்ன செய்யணும்? நாங்க எல்லாமே பல்லவத்துக்கு போயிடுவோம், பல்லவத்துக்கு போறோம்னு எல்லாரும் சொல்றாங்க. டினாமினேஷன் பீப்புளும் அதான் நினைக்கிறாங்க. நம்ம மெசேஜ்ல இருக்கவங்களாம் ராப்சர் ராப்சர்னு சொல்றாங்க, நம்மளும் அதுதான் சொல்றோம். அப்படின்னா எப்படி நம்ம போறது? நம்ம எப்படி அதுல பங்கு பெற? தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்கணும்னா நாங்க என்ன செய்யணும்? நீங்க வந்து அவர் அனுப்பினவரை விசுவாசிங்க. ஆமே. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனை விசுவாசித்து அந்த மெசேஜை ஃபாலோ பண்ணுங்க. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனால் அனுப்பப்பட்டவர்களை விசுவாசித்து அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா நீங்க வந்து தேவனுக்கேற்ற கிரியை செய்றீங்க, நீங்க வந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நீங்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். எல்லாருடைய நோக்கம் என்ன? கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கணும், நல்ல ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் போகணும், கர்த்தருடைய வருகையை சந்திக்க வேண்டும். இதுதான் எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்லுகிற காரியங்கள். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன ஆன்சர் சொல்லுகிறார் என்றால், நான் ஒருத்தரை அனுப்பியிருக்கிறேன், நீங்க அவரை விசுவாசிங்கிற. தேவனால் அனுப்பப்பட்டவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது. அதனால ஏழு சபை காலங்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஏழு சபை காலங்களிலே ஒவ்வொரு காலத்திலையும் ஆண்டவர் ஒரு மனுஷனை, ஒரு பர்சனை அனுப்புகிறார், ஒரு தூதனை அனுப்புகிறார். தூதன் என்றால் செய்தியாளர். அதனால ஒரு செய்தியாளரை அனுப்பும் பொழுது அந்த செய்தியாளர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று விசுவாசித்து அவர் கொடுக்கிற வெளிப்பாட்டை அதை ஃபாலோ பண்ணினாதான் அதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை என்று சொல்லுகிறார். God allotted each age and sent angel for each age. ஒவ்வொரு காலத்தையும் ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு தூதனை அனுப்புகிறார். அதான் வெளிப்படுத்தல் 2:3 நம்ம வாசிக்கிறோம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், சிமின்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பெலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், கடைசியாக லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். அப்படிதான் அது ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சபைக்காலம் அப்படிதான் ஆரம்பிக்குது. நான் அந்த ஏழு சபை காலத்தையும் தண்ணி பட்ட பாறை மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு சபை ஆரம்பிக்கும் பொழுது அங்க தூதனுக்கு அந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. அந்த தூதன் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்கிறார். அந்த காலத்திற்குரிய வெளிப்பாட்டை அவர் பெற்றுக் கொள்கிறார். என்றால் அந்த செய்தியை அவர் அறிவிக்கிறார். அந்த தூதன் தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் கொடுக்கிற செய்தி தான் ட்ரூத் சொல்லி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியைன்னு இயேசுக்கு சொல்லுகிறார். ஆனா இந்த டினாமினேஷன் மக்களுக்கு போயிட்டு நம்ம இந்த சத்தியத்தை சொன்னா அவங்க வந்து ஒன்னும் புரியாது அப்படி புரியாம எதிர்த்து நிற்பாங்க, யோசிக்க மாட்டாங்க, உடனே எதிர்த்து நிற்பாங்க. கர்த்தர் இந்த காலத்துல ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார் என்று சொன்னா உங்களுக்கு பயங்கரமா அவனுக்கு கோபம் வரும், அவங்களுக்கு எரிச்சல் ஏற்படும், பேசவே முடியாது. இப்படியாப்பட்டவங்களுக்கு எப்படி பல்லவ ராஜ்யம் போக முடியும்? இயேசுக்கு சொல்லுகிறார், அவங்க தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. அவங்க எத்தனை மில்லியன்ஸா இருந்தாலும், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புளா இருந்தாலும், அவங்க சபைக்கு எவ்வளவு பேர் வந்தாலும், அவங்க சபையின் பிரசங்கம் எல்லாமே அழிந்து போகிற போஜனம் தான். அவங்க கொடுக்கிற ஆகாரம் அழிந்து போகிற போஜனம் தான், மெட்டீரியல் பெனிஃபிட் தான். ஆனா நம்ம வந்து எட்டர்னல் பெனிஃபிட் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா! நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்தை நம்ம இங்க பெறுகிறோம். இங்க நம்ம வெளிப்பாடுகளை பெறுகிறோம். ஹல்லேலூயா! இந்த காலத்திலே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அவருடைய மெசேஜை நம்ம ஃபாலோ பண்றோம். அதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லி இருக்கிறார். இதனுடைய அர்த்தம் வந்து அவங்களுக்கு தெரியுமா? சார்லஸ் ஆரோன் சபையில மூணு சர்வீஸ் வைக்கிறாங்க. ஒரு 1, 2, 3 சர்வீஸ் வைங்க. மூணு சர்வீஸ்லயும் ஒரே பிரசங்கம் தான் பண்றாரு. அதே பிரசங்கம் தான் மூணு சபையிலும் பிரசங்கம் பண்ணுறாரு. ஜனங்கள் போகிறாங்க. நானும் அவர் மெசேஜை கேட்கும் பொழுது எல்லாமே உலகப்பரமான காரியமா தான் இருக்கு. அவங்கள உலகத்துக்கு மேல கொண்டு செல்லாது. அவங்க உலகத்துக்குள்ளதான் அவங்க இருப்பாங்களே ஒழிய உலகத்துக்கு மேல எடுத்துக் கொள்ளப்படல பங்கு பெற முடியாது. அழிந்து போகிற போஜனத்துக்காக தான் அவங்க பிரயாசப்படுறாங்க. அழிந்து போகிற போஜனத்தை தான் உலகப்பரமான பெனிஃபிட் தான் அவங்க ப்ரீச் பண்றாங்க. நம்ம வந்து எட்டர்னல் வேல்யூவை நம்ம பிரசங்கம் பண்றோம். ஹல்லேலூயா! நித்திய ஜீவனை அளிக்கிற வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுறோம். வேதபாடு பரிசேயர்கிட்ட வந்து மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் மெசேஜ் தான் இருந்தது, ப்ராஸ்பெரிட்டி மெசேஜ் தான் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவில் நித்திய ஜீவனை அளிக்கும் செய்தி இருந்தது. ஆண்டவரே, நாங்கள் யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று பேதுரு சொல்லுகிறான். ஆமே. இப்பொழுது நான் வந்து தேவனால் அனுப்பப்பட்ட மூன்று பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். கவனமாக கவனிங்க. முதலாவதாக மோசேயை குறித்து பார்க்கும் பொழுது யாத்திராமம் 3:10 வாசிக்கலாம்.
நீ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனுக்கு அனுப்புவேன் வா என்றார்.
நீ இஸ்ரவேல் புத்திரரை என் ஜனத்தில் என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன். I will send you unto Pharaoh that you may bring forth my people, the children of Israel, out of Egypt. என்னுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படியாக உன்னை நான் பார்வோனிடத்தில் அனுப்புகிறேன். இப்பொழுது மோசஸ் யாரு? A man sent from God. Hallelujah. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். அந்த தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த மனுஷனுடைய மெசேஜை அவங்க ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவங்க தேவனுக்கு ஏற்ற கிரியை நடத்திக்கிறார்கள். ஆமென்.
ஆமென்.
அந்த மோசஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவர்கள் தேவனை ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். அல்ல, மோசஸ் வந்து எப்படி அவன் லைஃப் ஆரம்பிக்கிறது என்றால், ஹி வாஸ் எ மர்டரர். அவன் ஒரு எகிப்தியனை கொலை செய்து போட்டான். பவுல் எப்படி அவன் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகிறது பைபிளில் பார்க்கும் பொழுது, அவன் வந்து பரிசுத்தாவியை பெற்ற ஜனங்களை கொலை செய்தான். தேவனை விட அவன் மோசமானவன். இந்த மேடரஸை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக அவன் ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். இவன் என்ன நியாயப்பிரமாணத்தின் மேல வைராக்கியமாயிருந்து இயேசு கிறிஸ்து விசுவாசித்து பரிசுத்தாவியை பெற்ற ஜனங்களை கொலை செய்து போட்டான். இந்த பால்ங்கிற மோசஸ் கில்ட் எ டர்ட்டி எஜிப்சியன், பால் கில்ட் ஹோலி கோஸ்ட் ஸ்பிரிட் பீப்பிள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஜனங்களுக்கு. ஆனால் கர்த்தர் இவங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமே. பழைய ஏற்பாட்டில் மோசஸ் இம்பார்ட்டன்ட் பர்சன், புதிய ஏற்பாட்டில் பால் இம்பார்ட்டன்ட் பர்சன். இந்த ரெண்டு பேர் லைஃப் எப்படி இருக்கிறது என்றால் ரொம்ப முரட்டுத்தன்மையாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். ஆமே. காட் சூஸ் த மேன். அதனால கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள்.
ஆமென்.
அதை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாயிருக்கிறது. மோசஸ் வந்து அவனை விசுவாசிக்க வேண்டும். ஜனங்களை தேவன் நேசித்ததனாலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பினார்.
ஆமென்.
அந்த தீர்க்க தரிசி தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவே நின்று ஒரு மீடியேட்டராக அவர்களுக்காக பரிந்து பேசினான். ஆமென். அந்த மோசஸ் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறான், ஒரு பிரதிநிதியாக இருக்கிறான். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே நின்று ஜனங்களுக்காக இரக்கத்துக்காக வேண்டுதல் செய்கிறவனாய் இருந்தான். அதனால மோசஸ் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு இரக்கம் இருந்தது, கிருபை இருந்தது. ஆமே. மோசஸ் ஃபாலோ பண்ணும் வரைக்கும் தே வர் சேவ்டு, அவள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏழு சபை காலங்களாக எபேசு சிமின்னா பெர்கமத்திய தீரா சரதை மெலதல்பியா லவோதிக்கியா என்ற ஏழு சபை காலங்கமாக அவர் ஒரு மீடியேட்டராக பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்தார். அதனால அவங்க டிரினிட்டியை பிலீவ் பண்ணாலும் அவர் குறைவான உபதேசத்தில் இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? அந்த நாளில் முத்திரை திறக்கப்படலை, தேவன் யார் என்ற வெளிப்பாடு இல்லை. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை விசுவாசித்தார்கள், செய்தியாளனை விசுவாசித்தார்கள். அதனால தேவன் அவருடைய குறைகளை மன்னித்து ஆண்டவர் அவளுக்காக பரிந்து பேசுறது நிமித்தமாக மத்தியஸ்த ஊழியத்தை செய்த நிமித்தமாக அவள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது முத்திரை திறக்கப்பட்ட பின்பு திருத்துவத்தை விசுவாசிக்கிறவர்கள், பிதா குமாரன் பசுத்தாவி மூன்று பேர் இருக்கிறார்கள், அந்த மூணு பேர் சேர்ந்து ஒன்னா இருக்கிறார்கள் தான் திருத்துவ உபதேசம். திருத்துவத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு இப்பொழுது ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து முத்திரையை திறந்த பிறகு அவர் இன்னைக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அதனால அவங்களுக்கு மீட்பு இல்லை. மோசே என்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசினான். அவர் பொன்கன்று குட்டியை உண்டாக்கி நமஸ்கரித்தார்கள். மோசஸ்னுடைய இன்டர்செசரி பிரேயர் மித்தமாக பரிந்து பேசுகிற ஜெபத்தின் மூலமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழிக்கவில்லை.
அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீ எழுதின உம்முடைய புத்தகத்தில் இருந்து பெயரை கிறுக்கி போடும் என்றான்.
மோசஸுக்குள்ள இருக்கிற கிரைஸ்ட் ஸ்பிரிட், அவன் அப்படி பேசுறான், என் பேரை வேணா கிறுக்கி போடும், நான் வேணா பாதாளத்துக்கு போறேன், ஆனா அவங்க போக கூடாது. ஆண்டவரே, மோசஸுக்கு ஜனங்கள் மேல அதிக அன்பு, அதனால அவன் பரிந்து பேசுகிறான். இப்ப நம்ம மற்றவனுக்காக ஜெபிக்கிறோம்னா அவங்க மேல உள்ள பாசத்தினால ஜெபிக்கிறோம். ஒருத்தர் மேல நமக்கு அதிக பாசம் இருந்தா அவங்களுக்காக அதிகமா ஜெபிப்போம். சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி இல்லை, உண்மையான அன்பு அவங்களுக்காக நீங்க ஜெபிப்பது தான். இப்ப மோசஸ் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்ததுனால அவங்களை கத்தர் அழிக்க கூடாது, ஒரு நிமிஷத்துல அவர்கள் எல்லாரையும் நிர்மூலமாக்குவேன்னு கத்தர் சொல்லுகிறார். இப்பொழுது மோசஸுடைய ஜபத்தினால் தான் ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார். ஒரு பாஸ்டர் இன்டர்செசரி பிரேயர் செய்யணும், சபையாருக்காக தினமும் ஜெபிக்க வேண்டும், எல்லாருடைய பேரை சொல்லி ஜெபிக்கணும். அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் மத்தியஸ்த ஊழியம். இந்த மோசே ஒரு மத்தியஸ்தனாய் இருந்தான், இயேசு கிறிஸ்து ஏழு சபை காலங்களாக மத்தியஸ்தராய் இருந்தார். ஜனங்களுடைய குறைகளுக்காக அவர் ஜெபம் பண்ணினார். நீர் அவருடைய பாவத்தை மன்னித்தெழுதினாலால் மன்னித்தள்ளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின அவருடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். மோசஸுடைய பெயர் ஆட்டுக்குட்டியாண்டிய ஜீவபுஸ்தல இருக்கிறது. ஆமே, அது ஒரு காலம் கிறுக்கப்பட மாட்டாது. ஆமே. ஆனா இந்த ஜனங்கள் தன்னை விட அந்த ஜனங்களை அவன் அதிகமா நேசிக்கிறான். அந்த அன்பினால்தான் அவன் பிரேயர் பண்ணுகிறான். கர்த்தர் என்ன செய்தார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தார். உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களை பார்க்கலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாக நேசித்தார். அதனால்தான் மோசே அங்க அனுப்பினார். எல்லாமே அன்பினால செயல்படுகிறது. மோசே அனுப்புறதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல உள்ள பாசத்தினால தான். அவங்க 400 வருஷம் அடிமைகளாய் கிடக்கிறார்கள், அவங்களை அதுல இருந்து விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவள் மேல உள்ள அன்பினால்தான் கர்த்தர் மோசஸ் என்ற ப்ராபட் அனுப்பினார். மோசஸ் ஜனங்கள் மேல உள்ள அன்பினால் தான் அவன் தேவனத்தில் பரிந்து பேசுகிறான், உடைய குறைகளை மன்னியும். இதுதான் வந்து அன்பினால் செயல்படுவது. சாத்தான் வந்து பயமுறுத்தி செயல்படுவான். நாங்க வந்து சட்டம் போட்டுருவோம், கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா நாங்க சட்டத்தை ஏத்துவோம், நீங்க எல்லாருமே எனக்கு பயந்து தான் ஜீவிக்கணும், கவர்மெண்ட் அவிதமாக ஜனங்களை மிரட்டும். அதனால புது புது காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவது. அதனால ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கணக்கு சொல்லணுமே அப்படின்னு பயந்து பயந்து ஜீவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவ்விதமாக அல்ல, அன்பினால் ஆளுகை செய்கிறார். ஆமே. அவர் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறதுனாலே இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு ப்ராஃபிட் அனுப்பினார். ஆமே. நம்ம நேசித்ததுனால என்னென்றால் அவர் ஜனங்களை நேசித்தனால் தான் அவங்க வியாதிகளுக்காக ஜோம் பண்ணினார். மலையில போய் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணினார். காரணம் என்ன? ஜனங்களை அவர் நேசித்தார். கர்த்தர் நம்மை நேசித்ததுனாலே இதோ நமக்கென்று ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறார். ஆமேன். அந்த தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு ராப்சர் கிடைக்கிறது. ஆமேன். அதனால அது எல்லாமே அன்பினால செயல்படும். இதை வந்து உலகத்தின் மக்களுக்கு, சாப்பிடுறது மக்களுக்கு அறிய மாட்டாங்க. இப்ப ஒரு கள்ள தீர்க்கதரிசி டக்குன்னு சொல்லிடுவாங்க, யோசிக்காம சொல்லுவாங்க. அதான் அதிக தண்டனை அவளுக்கு கிடைக்கும். God works through the one who he has sent. இது ஆண்டவரை யாரை அனுப்பினாரோ அவர் மூலமாகத்தான் கிரியை செய்கிறார். இந்த ஏழு பேர் மூலமா தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். இந்த ஏழு பேர் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், இவங்க மூலமா தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். இவங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று விசுவாசிக்க வேண்டும். அவள் கொடுக்கிற வெளிப்பாட்டை விசுவாசிக்க வேண்டும். ஆமே. அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த பெந்தகோச போதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மத்தேயு 7:22.
அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்.
மூணு காரியம் சொல்றாங்க. உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் என்று சொல்லுகிறார்கள். உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்லுகிறார்கள். உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் என்று சொல்றாங்க. பெந்தெகோஸ்தல் பிரீச்சர்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க பிரசங்கத்துல இதுதான் இருக்கும். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார். நீ மனசுல வர்றதெல்லாம் கர்த்தர் சொன்னார் சொன்னார்னு அவங்க பிரசங்கத்துல சொல்லுவாங்க. பிசாசுகள் எல்லாம் கீழ்ப்படிஞ்சது, அற்புதங்கள் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு. இதுதான் அவங்களுடைய ஊழியமே, அதுதான் அவங்க பேச பிரசங்கமே அதுதான். அதான் இயேசுக்கு சொல்லுகிறார், நாட்களிலே வந்து அநேகர் எண்ணத்துல வந்து கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்வாய். ஆல் தி பெந்தெகோஸ்தல் பிரீச்சர்ஸ், பெந்தெகோஸ்தல் பிரீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ் அண்ட் எவாஞ்சலிஸ்ட், இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு அப்படி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று
அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை I never knew you அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் depart from me you that work iniquity அக்கிரம செய்கைக்காரர்ல என்னை விட்டு அவங்கள பார்த்து அக்கிரம செய்கைக்காரர்லேன்னு சொல்லுகிறார் I never knew you. உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை என்று சொல்லுகிறேன். Never knew you. அந்த பெந்தகோஸ் பாசல பார்த்து உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை அப்படின்னா அவங்க யாருன்னு இயேசு கிறிஸ்து தெரியாதா? அவங்க என்ன செஞ்சாங்க, உலகத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன ஊழியம் செஞ்சாங்கன்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா? இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். 700 கோடி மக்களும் எங்கெங்க இருக்கிறாங்க, அவங்க பேர் என்ன, அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாத்தையுமே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஆமே. இங்க இருக்கிற எல்லாரையுமே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஆமே. நம்முடைய மனசுல என்ன யோசனை இருக்கிறதுன்னு கூட அவருக்கு தெரியும். அப்படின்னா அவங்க தெரியாதா? அப்படி இயேசு கிறிஸ்து ஏன் சொல்லுகிறார், உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை. அவர் என்ன பாயிண்ட்ல சொல்லுகிறார் என்றால், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் என்று பைபிள்ல போட்டிருக்க. ஆதியாகமம் 4:3 வாசிக்கலாம்.
ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான்.
ஆதாம் தன் மன்னாவசனத்தில் விதமா இருக்கு. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். ஆடம் நியூ ஈவ் இஸ் வைஃப். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 25 வாசிக்கலாம். அதே அதிகாரம்.
இன்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான்.
இன்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார்.
அவள் ஒரு குமாரனை பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்றாள். இங்க இயேசு கிறிஸ்து அதே வேர்ட் தான் சொல்லுகிறார், நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நான் என்னுடைய பிரைடாக, என்னுடைய வைஃபாக உங்களை நான் அறியல. யூ ஆர் நாட் மை வைஃப், you are not my bride. நீங்க ஊழியம் செய்திருக்கலாம், உண்மைதான், பெரிய ஊழியம் செய்திருக்கலாம், ஆனா என்னுடைய பிரைடாக அறியல, என்னுடைய மனைவியாக அறியல. நீங்க வார்த்தையினால கர்ப்பம் தரிக்கப்படல. நான் உங்களை அறிந்திருந்தால் நீங்கள் கர்ப்பம் தரித்திருப்பீர்கள். அதனால ஆண்டவர் அந்த இதுல சொல்ற, நீங்க என்னுடைய பிரைடு கிடையாது, நீங்க என்னுடைய வைஃப் கிடையாது, உங்களை ஒரு காலம் நான் அறியவில்லை. அவ்விதமான ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காலம் இருந்ததில்லை. நீங்க வார்த்தையினாலே கன்செப்ஷன் ஆகல, நீங்க உலகப்பிரமான ஒரு ஊழியத்தை நீங்க செய்தீங்க. அதனால அவளை டிஸ்மிஸ் பண்ணுகிற. கிரைஸ்ட் வில் டிஸ்மிஸ் ஆல் தோஸ் ஹூ வொர்க் வண்டர்ஸ் விதவுட் பீயிங் பார்ன் அகைன். அவர்கள் வந்து அற்புதங்களை செய்தார்கள், ஆனால் மறுபடியும் பிறக்கவில்லை. வார்த்தையினாலே அவர்கள் பிறக்கவில்லை. வார்த்தை தான் அவங்களுக்கு விசுவாசிக்க இல்லையா? அப்ப எப்படி வார்த்தையினால பிறக்க முடியும்? அற்புதங்களை செய்தவர்கள், ஆனா வார்த்தையினால பிறக்கல. அதனால நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. I never knew thee. You are not my wife. You are not my bride. அதனால நீங்க என்ன செய்ய முடியாது? நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அக்கிரம செய்கால என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன் அக்கிரம செய்கால? தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனை நீங்க விசுவாசிக்கல. God's provided way, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியில வராதபடி நீங்க சாதன முறைப்படி ஊழியம் செய்தீர்கள், மனுஷீக முறைப்படி ஊழியம் செய்தீர்கள். God's provided way-ல நீங்க வராதபடி உங்களுடைய சொந்த வழியில நீங்க வந்து ஊழியத்தை செய்தனால உங்களை நான் மனவாட்டியாக அறியவில்லை, உங்களை நான் மனைவியாக அறியவில்லை. நீங்கள் வார்த்தையினாலே கர்ப்பம் தரிப்பிக்கப்படவில்லை, அதனால உங்களை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிடுகிற. பாருங்க, அவங்க டிசப்பாயிண்டட் ஆகிறாங்க. அவங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆளா முதல் ஆளா போறேன்னு நினைக்கிறாங்க. பால் தினகரெல்லாம் ரொம்ப பெரிய, அவ்வளோ உலகப்புறமா ஜீவிச்சுட்டு பெரிய ஊழியம் செய்யறாங்க, ரொம்ப ரிச், இந்தியாவிலே ரொம்ப ரிச். அவர் மினிஸ்டர்ஸோட கான்டாக்ட் இருக்குது, பாலிடிக்ஸோட கான்டாக்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்டாக்ட் இருக்கிறது, அதிக சொத்து, அதிக இது, வெளிநாடுகளில் அதிக ப்ராப்ளம், பெரிய. அவங்க எப்படி வந்து நீங்க மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக ஊழியம் செய்திருக்கிறீங்க? ஆனால் அற்புதங்கள் நடந்தது, அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, கத்தரிங்களோடு கூட இருந்தா அன்னைக்கு இப்போ சொல்லுவாங்க, அன்னைக்கு அங்கே டிசப்பாயிண்டட் வாங்க, உங்களை நான் மனவாட்டியாக அறியலை, உங்களுக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லை, உலகத்தில் இருக்கும் பொழுது ரிலேஷன்ஷிப்பே இல்லை. நான் ஒரு ப்ராஃபட் அனுப்பியிருக்கிறேன், அவருடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறேன், அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷனை கொண்டு வரும். நீங்க என்ன சொன்னா அவ்விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க அடையவில்லை, நீங்க காட்ஸ் ப்ரொவைடட் வேல வரல, நான் உங்களை சந்திக்கும் காலத்தை நீங்கள் அறியாமல் போனீர்கள். நான் வார்த்தையின் மூலமாக சந்திக்கும் பொழுது நீங்க வந்து அதை மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால் ஆண்டவர் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுகிறார். நீங்க போங்கன்னு அவங்கள துரத்தி விடுகிறார். அக்கிரம செய்கால என்னை விட்டு அகன்று போங்கள். இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறார். ஆமென். ஐ ஆம் தி ட்ரூத், ஐ ஆம் தி லைஃப், ஐ ஆம் தி வே என்று சொல்கிறார். ஏழு சபை காலங்களா இருக்குது. இந்த வழி எல்லாம் சாபன போதர்கள், பெரிய பெரிய கன்வென்ஷன் ஸ்பீச்சர், இன்டர்நேஷனல் பிரீச்சர் அறியாமல் இருக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் அக்கிரமச்சேகல்ல என்ன விட்டாங்க, என்னுடைய வழி உங்களுக்கு தெரியல. God's way வந்து 7 churches ஆ இருக்கிறது. அந்த ட்ரூத் வந்து 7 voices ஆ இருக்கிறது. அந்த ஏழு சத்தங்கள் தங்களுடைய ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின, அது 7 voices ஆக இருக்கிறது. அவருடைய ட்ரூத் வந்து 7 voices. அங்கே வந்து அந்த லைஃப் வந்து 7 வெர்ச்சுஸ். இவங்களுக்கு அந்த ஜீவன் இருக்கும் என்றால் இந்த வெர்ச்சுஸ் உங்க வாழ்க்கையில வரும். வே என்ன, ட்ரூத் என்ன, லைஃப் என்ன, ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமே. சாபரத்து மக்களுக்கு வழியும் தெரியாது, சத்தியமும் தெரியாது, ஜீவன்னா என்னன்னு தெரியாது. அந்த ஜீவன் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் வந்து இந்த வெர்ச்சுஸை கொண்டு வரும். விசுவாசத்தோடு வல்லமையும், வல்லமத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு தன்னடக்கத்தையும், தன்னடக்கத்தோடு கூட பொறுமையும், பொறுமையோடு தேவபக்தியும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும், இந்த வெர்ச்சுஸ் நமக்கு அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கும் என்றால், இந்த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ள இருக்கும் என்றால், இந்த 7 வெர்ச்சுஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆமே. நீங்க ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன், பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியை அடைவீர்கள். இதுதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம். இந்த வசனத்தை அவங்க மனப்பாடமா சொல்லுவாங்க. சாவன போதர்கள், இயேசுதான் வழி, எதுதான் சத்தியம், அவர் எப்படி அந்த வழி என்னன்னு வேற தெரியாது. அது 7 சர்ச்சஸ், அது 7 தண்டர்ஸ், அது 7 வெர்ச்சஸ் ஆயிருக்கு. கர்த்தர் மோசே என்ன தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். மோசே தான் வழியாயிருக்கிறான். இப்பொழுது அவனை ஃபாலோ பண்ணும் பொழுது, அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணும் பொழுது அவங்க காட்ஸ் ப்ரொவைடட் வேல இருக்கிறாங்க. கர்த்தர் வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறார், மோசஸ் என்ற கிஃப்ட் அனுப்பியிருக்கிறார். நீங்க மோசையே நீங்க பிலீவ் பண்ணி அவனை ஃபாலோ பண்ணீங்கன்னா கானான் தேசத்துக்கு போக முடியும்னு இயேசுக்கு சொல்கிறார். மாறா இந்த இடத்துல வரும் பொழுது அந்த தண்ணீர் கசப்பா இருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால் ஒரு மரத்தை காண்பித்தார், மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி போடும் பொழுது மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறினது. யாத்ராமா 15:25.
மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர்
மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஜனங்கள் வந்து தண்ணி தாகத்துல வர்றாங்க. அங்க ஒரு ஏரியில தண்ணி இருக்கிறது, தண்ணீர் தடாகம் அங்கே இருக்கிறது. அதுல போய் தண்ணியை குடிச்சா ரொம்ப கசப்பா இருக்கு, பிட்டர் வாட்டர், விஷம் கலந்த மாதிரி இருக்குது. அதனால இதை குடிச்சா நம்ம சாவுதான் வரும் என்று ஜனங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார் என்றால் ஒரு மரத்தை மோசேக்கு காண்பித்தார். அந்த மரம் பக்கத்துல தான் இருக்கு, தூரத்துல இல்லை, பக்கத்துல இருக்குது. அந்த மரத்தை வெட்டி அந்த மாறா என்ற இடத்துல இந்த தண்ணீர்ல போடும் பொழுது தண்ணீர் உடனே ஸ்வீட் வாட்டரா மாறிச்சு. ஆமே. நல்ல தண்ணீர் வந்து ஸ்வீட்டா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் தண்ணீர் ஒரு டேஸ்டா இருக்கு. அதை ஃபில்டர் மூலமா நல்லா சுத்திகரித்து தண்ணீர் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அதே போல இப்பொழுது ஆண்டவர் வந்து ரொம்ப ஸ்வீட் வாட்டராக, ரொம்ப நல்ல தண்ணீராக மாற்றி விட்டார். ஆமே. அந்த மரம் எதுக்கு அடையாளமா இருக்குது? ட்ரீ ஆஃப் லைஃப். ஆமென்.
ஆமென்.
ட்ரீ ஆஃப் லைஃப் என்னது? அது ஒரு மனுஷன், ஒரு பர்சன், ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென்.
ஆமென்.
ஏதன் தோட்டத்துல ட்ரீ ஆஃப் லைஃப் அங்க பக்கத்துல தான் இருந்தது. ஆதாயவாளுக்கு பக்கத்துல இருக்கிறது. அந்த கனி வந்து ஸ்வீட்டானது, நன்மை தீமை அறியத்தக்க கனி. முதல்ல வந்து இன்பமா இருக்கும், பின்பு வேதனை. பாவம் எல்லாமே அப்படிதான். எல்லா பாவங்களும் முதல்ல வந்து சந்தோஷமா இருக்கும், கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும், பின்பு அதிக வேதனை கொடுக்கும். அது அதிக சாபத்தையும் அதிக தண்டனைகளையும் நமக்கு கொண்டு வரும். அதனால அதெல்லாமே இந்த அனித்தியமான பாவ சந்தோஷம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒருவேளை கடினமாக தெரிந்தாலும் நம்ம அதை நேசிக்கும் பொழுது அது நமக்கு ஸ்வீட்டர் அண்ட் ஸ்வீட்டரா மாறும். அது இன்பத்தை கொண்டு வரும்.
ஆமென்.
ரெண்டு விதமான இன்பம், பாவத்திலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்யறார் என்றால் அதை லீகலா அனுபவிக்கிறதுக்கு சில காரியங்களை சொல்றார். நீங்க நல்லா புசிக்கலாம், நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், இதை மேரேஜ் பண்ணி குடும்ப வாழ்க்கை செய்யலாம். அதெல்லாம் லீகலா ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஆனா வந்து வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை புசிக்க கூடாது, அப்பாற்பட்ட விதமாக ட்ரெஸ் பண்ண கூடாது, அப்பாற்பட்ட விதமாக நமக்கு வந்து ஏதோ நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் லீகலா நமக்கு சொல்லி இருக்கிறார். வார்த்தையின்படி சொல்லி இருக்கிறபடி நம்ம எல்லாத்தையுமே உலக காரியங்களை அனுபவிக்கலாம். வார்த்தைக்கு அப்பாற்பட்டு போவோம் என்றால் நமக்கு வேதனைகளையும் துன்பத்தையும் அது ஏற்படுத்தும். ஆண்டவர் என்ன சொல்ற? இதெல்லாம் அநித்தியமான காரியங்கள், இதெல்லாம் ஒரு காலத்துல முடிவு வரும். புசிப்பதுக்கும் உடுத்துவதுக்கும் உலக காரியங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு முடிவு உண்டு. இதெல்லாம் அநித்தியமானது, ஆனா நித்தியமான பிளஸிங் நமக்கு வச்சிருக்கிறார். ஆமென். தி ட்ரீ ஆஃப் லைஃப் நீங்க அப்ளை பண்ணுங்க. அது பக்கத்துல தான் இருக்கிறது. அது மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றும். ஆமென்.
ஆமென்.
உங்கள் வாழ்க்கையில இருக்கிற கசப்பு நீங்கும், உங்கள் வாழ்க்கையில இருக்க வெறுப்பு எல்லாத்தையுமே அது மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். ஆமென். பொதுவா அந்த குடிக்கிறவங்களை நினைக்கும் பொழுது சூடு போட்டா கூட சிலர் மறந்துருவ மாட்டோம். சூடு போட்டா கூட திருப்பி குடிக்க தான் போ சொல்லு. எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் திருப்பி குடிக்க தான் போ. இங்க வந்து பிரசங்கத்தை கேட்டாலுமே லைஃப் மாற மாட்டேக்குது. அதெல்லாம் நினைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த குடியில ஒரு டேஸ்ட் இருக்கு, அதுல ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த இன்பத்துக்கு அவங்க அடிமையாகிறாங்க, அந்த போதைக்கு அடிமையாகிறார்கள். இதெல்லாம் அது ஒரு அநித்தியமானது. அவங்க ட்ரங்க்கார்டுன்னா மதிப்பு இல்லை. முதல்ல முதல்ல அவங்களுக்கு மதிப்பு இல்லை. குடிக்கிறவங்களுக்கு மதிப்பு கிடையாது, யாரும் மதிக்க மாட்டாங்க. ரெண்டாவது அவங்க சம்பாதிக்க முடியாது. மூணாவது இம்மெச்சூர் டெத் வரும், சீக்கிரமாக சாவாங்க. வாழ்க்கையில் வந்து நல்ல பேரே கிடைக்காது. ஆனால் அதில் தான் எல்லாம் போகிறாங்க. மனை பிள்ளைகளுக்கும் நிஜம் சண்டை தான் வரும். குடிகாரங்க ஒரு வீட்டில் இருந்தால் சண்டை தான் வரும். சில வாலிப சகோதரர்கள் குடிக்கல ஆரம்பிச்சாங்கன்னா மேரேஜே பண்ண முடியாது. தெரியாம ஏமாத்தி தான் மேரேஜ் பண்ணணும். இவ்வளோ விதமான வந்து அதில் வந்து இவ்வளோ கேடு இருந்தாலும் அதைத்தான் நோக்கி போகிறது. அது என்னன்னு எனக்கு புரியல. அது அது அவ்வளோ அடிமைத்தனம் பண்ணியிருக்கிறது. 75% வந்து இந்த தமிழ்நாட்டில் குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அதுக்கு தான் அடிமையாறாங்க. இது வந்து வார்த்தை நமக்கு இன்பத்தை தருகிறது. அல்லேலூயா. சமாதானத்தை சந்தோஷத்தை இந்த உலகப்பிரமான ஆசீர்வாதத்தையும் தருகிறது. லீகலா நீங்க என்ன அனுபவிக்கலாமோ வார்த்தையின்படி நம்ம அனுபவிக்கலாம். வார்த்தைக்கு அப்பாற்பட்டு தான் செய்யக்கூடாது. நம்ம வீடு கட்டாண்டான்னு சொல்லலை, இதை நம்ம சந்தோஷமா வாழனாண்டான்னு சொல்லலை. ஆனா வார்த்தையின்படி நம்ம அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆனாலும் இது தற்காலிகமானது. இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா காரியங்களும் தற்காலிகமானது. நமக்கு எட்டர்னல் பிளஸிங் அங்கே இருக்கிறது. ஆமே. ட்ரீ ஆஃப் லைஃப் பக்கத்துல தான் இருக்கு. அதை அப்ளை பண்ணக்கு மனசு இல்லை. மாறாவின் தண்ணீர் மதுரமா இருந்தது. அந்த ட்ரீ பக்கத்துல தான் இருந்தது. கத்தலை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த ட்ரீ காமிக்கிற. அந்த ட்ரீ பக்கத்துல இருக்கானா தெரியாது. அவன் கத்தலை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் அவனுக்கு அந்த ட்ரீ ஆண்டவர் காண்பிக்கிறார். அதே போல நம்ம ஜபிக்கணும், ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து விடுதலை தாரும், எனக்கு என்னென்ன காரியங்கள் தவறு இருக்கிறோ அதுல இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை தாரும். என் வாழ்க்கையில அதெல்லாம் வேதனை ஏற்படுத்துறது, எனக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறது. ஆண்டவரே நீர் என்ன 20 செய்யணும்னா உடனே ஆண்டவர் மரத்தை காமிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மாறா வந்து மதுரமாக மாறிவிட்டது. ஆமென். பக்கத்துல தான் இருக்குது. உங்க பக்கத்துல தான் இருக்கு. உங்க பக்கத்துல தான் இருக்குது. இந்த பைபிள் பக்கத்துல தான் இருக்கு. உங்க கையில தான் இருக்குது. உங்களை மாத்துறது இங்க இந்த வேர்டு தான். ஹல்லேலூயா. ரொம்ப பக்கத்துல இருக்கு. tree of life பக்கத்தில் தான் இருக்கிறது. ஆடம் அண்ட் ஈவ் அதுல பங்கு பெறாதபடி சர்ப்பம் மனது அவளை வஞ்சித்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலே பங்கு பெற வச்சது. இவன் மோசு அண்டு இதுவரைக்கும் அவனுக்கு கண்ணு திறக்கப்படாது, பக்கத்தில் தான் இருக்கிறது. ரட்சிப்பு உங்களுக்கு மிக சமீபமா இருக்குது, உங்க வாயிலும் உங்களுடைய இதயத்திலே அது இருக்குது. அது ரொம்ப தூரத்தில் இல்லை, அது உங்க பக்கத்திலே இருக்கிறது என்று நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலால அறிக்கையிட்டு உன் இதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அதான் ஒரே தான், ஒரு உங்க வாயிலையும் உன் இதயத்தில் இருக்க நீ வந்து அறிக்கை பண்ணு, விசுவாசி, உன் லைஃப் மாறாவின் வாழ்க்கை, ட்ரங்க் ஆட் லைஃப் வந்து மாறிவிடும். இனி ட்ரங்க் ஆடு கிடையாது, யூ ஆர் எ பிலீவர், ஹல்லேலூயா, யூ ஆர் எ செயின்ட், நீ பரிசுத்தவான், your bride, நீ மனவாட்டி. என்ன ஒரு ஸ்தானம் கிடைக்குது, என்ன நல்ல பெயர் கிடைக்குது. ஆமென்,
ஆமென்.
மனம் திரும்பாத மக்களுக்கு மனசு உண்டா? இப்பொழுதே பக்கத்தில் இருக்குது, இப்பொழுதே அது இருக்கிறது. சாம்சன் வந்து அந்த பலிசரல் கையில சிக்கிக் கொள்ளும் பொழுது அவன் கயிறுனால கட்டி அவனை ஒப்படைக்கிறாங்க. கயிறு என்ன செய்யணும், அவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி வரும் பொழுது நூல் அக்கினி தீப்பட்ட நூல் போல அது அருந்து போனது. ஆயிரம் பலிஸ்தர்கள் ஆயுதங்களை அணிந்திருக்கிறார்கள், அவர்களை எப்படி மேற்கொள்வது? ஒரு ஆயுதமும் இல்லை. பார்க்கிற பக்கத்தில் ஒரு பச்சை தாளை எலும்பு, நியூ ஜாப் போன், ஒரு பச்சை தாடை எலும்பு, கழுதையினுடைய தாடை எலும்பு கிடைத்தது. அந்த கழுதையின் தாடை எலும்பை கொண்டு அவன் ஆயிரம் பேரை கொன்றான். நியாயாதிபதிகள் 15:15 நம்ம வாசிக்கிறோம். அதே போல பலிஸ்தர்கள் வந்து அணிவ, பலிஸ்தர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அணிவ திணிக்கும் பொழுது கோலியாத் வந்து அங்கே சேலஞ்ச் பண்ணுகிறான். யாராவது ஒருவர் என்னோடு கூட யுத்தத்துக்கு வரட்டும் என்று சொல்லுகிறான். ஒருத்தராலும் வளர முடிய 40 நாள் சேலஞ்ச் பண்ண, 40வது நாள்ல அங்கே டேவிட் வருகிறான். தாவீது 40வது நாள்ல வரும் பொழுது அந்த பலிஸ்தனுக்கு ரோகமாக போகும் பொழுது அங்கே பார்க்கிறான், அங்கே 5 கூழாங்கல் பக்கத்திலே கிடக்கு, பக்கத்தில் அங்கிருந்து அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்குரிய கூழாங்கல் பக்கத்தில் தான் இருக்கு. ரட்சிக்கப்படுவதுக்கு தடை இல்லை. இந்த நேரத்தில் எந்த பாவியும் ரட்சிக்கப்படலாம், இந்த ஆராதனையில் இந்த நிமிஷத்தில் ரட்சிக்கப்படலாம், பக்கத்தில் தான் இருக்கு. என்னால் அதை வீழ்த்த முடியல, பக்கத்தில் தான் அந்த ஸ்டோன்ஸ் இருக்கிறது. அந்த ரெவலேஷன் இப்பொழுது உங்க மத்தியில் இருக்கிறது, அது உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது. ரோமர் 10:6 விதமாய் சொல்லுது, 9:10 வாசிக்கும் பொழுது அது உனக்கு மிக சமீபமா இருக்கிறது. ஆமே, பக்கத்துல அந்த குளம் கையற்ற துறந்தா இருக்குது. உடனே 5 கூழாங்கல்ல எடுத்துட்டு அவன் கோலியாத்தை வீழ்த்துகிறான். ஆமே. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லி அவங்க தாகத்தோடு இருக்கும் பொழுது அந்த பக்கத்துலதான் கண்மலை இருக்கிறது, மிக சமீபமாகத்தான் இருக்கிறது. அவன் போய் கண்மலை அடிக்கும் பொழுது அங்க தண்ணீர் வந்தது. ஆமே, உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் பக்கத்துல தான் இருக்கிறது, ரொம்ப தூரத்துல இல்லை. ஆமே. இதோ மோசஸுக்கு அந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி இருந்தது. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை கொடுக்கிறார். தூதனுடைய ஊழியம் அங்கே கொடுக்கப்பட்டது. யாத்ராமா 23:20 வாசிக்கலாம்.
வழியில் உன்னை காக்குறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன்.
நான் ஒரு தூதனை உனக்கு முன்ன அனுப்புறேன். God has provided an angel to go before and protect them. அவளுக்கு முன்பாக சென்று அவளை பாதுகாப்பும், வழியிலே உன்னை காப்பதற்கும், உன்னை வந்து சத்ருவின் கையிலிருந்து விலக்கி பாதுகாக்கும், ஆயத்தம் பண்ண இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை இன்னைக்கு பாதுகாக்கணும். உங்களுடைய ஆவி ஆத்மா சரித்த பாதுகாக்கணும். நிறைய ஆக்சிடென்ட் உலகத்தில் இருக்கு, நிறைய வியாதி, டெங்கு காய்ச்சல், மல பல வியாதிகள் இருக்கு. பொல்லாத மனுஷர்கள் உலகத்தில் ஜீவிக்கிறாங்க, பொல்லாத பாவிகள் துன்மார்க்கர்கள் ஜீவிக்கிறாங்க. சாசு நமக்கு விரோதமாக இருக்கிறோம், ஆனால் உங்களை ஆண்டவர் பாதுகாப்புக்காக தம்முடைய தூதனை அனுப்பி இருக்கிறார். பலமுள்ள தூதனை இறங்கி வந்திருக்கார் நம்மளை பாதுகாக்க, இந்த பொல்லாத உலகத்தில் நம்மளை பாதுகாப்பதுக்காக. இன்னைக்கு பாதுகாப்பு ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அதிகமான ஒரு உலகத்துல உங்க தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி நமக்கு இருக்கிறது, உங்களை பாதுகாக்கவும் ஆயத்தம் பண்ண இடத்துல உங்களை பாடி சேஞ்ச் ராப்சருக்கு வழி நடத்துவதற்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி இருக்கிறார். ஆமே. மோசஸ் ஹேட் அன் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி, அவனுக்கு வந்து இந்த தூதனுடைய ஊழியம் இருந்தது. ஆனா நீங்க வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது. 21 வாசிக்கலாம்.
அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாது, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது.
இதோ அவருக்கு வந்து கோபப்படுத்தாத நீ அவரே. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. Beware of him and obey his voice. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு. Provoke him not. அவரை கோபப்படுத்தாதே. For he will not pardon your transgression. உங்கள் துரோகங்களை பொறுப்பதில்லை என்றால் என்ன அர்த்தம் என்றால், For he will not pardon your transgression. உங்களுடைய மீறுதல்களை அவர் மன்னிப்பதில்லை என்று சொல்லப்பட்டது. இயேசு சொல்கிறார், மனுஷகுமானுக்கு விரோதமாக தூஷணம் சொன்னால் அது மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் சொன்னால் அது மன்னிக்கப்படுவதில்லை. மத்தேயு 12:32 சொல்லியிருக்கிறார். டிஸ்பென்சேஷன் சேஞ்ச் ஆகிறது. இப்பொழுது ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி வருகிறது. இந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி வந்த பொழுது, நான் உங்க கூட வரமாட்டேங்கிறார், அதன் பின்பு மோசே ஜோ பண்றான். அப்போ கத்தர் சொல்லுகிறார், ஒரு தூதனை அனுப்புவேன். இப்ப ஏஞ்சல் ஃபார்மா வந்திருக்கிறார். அதே கத்தர் தான். ஏஞ்சல்னா வேற ஒருத்தர் நினைச்சிடக்கூடாது. அதனால கத்தர் இதெல்லாம் வழி நடத்தினார் என்று எழுதியிருக்கிறது. ஆனா 23 யாத்திராம 23 வரும் பொழுது, என் தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த இப்பொழுது மினிஸ்ட்ரி சேஞ்ச் ஆயிட்டு, ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி வந்து விட்டது. அதே போலதான் 1963 கத்தர் இறங்கி வரும் பொழுது சேஞ்ச் ஆகிவிட்டு, டிஸ்பென்சேஷன் சேஞ்ச் ஆகிவிட்டது, ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி வந்து விட்டது. ஹல்லேலூயா. அதனால நீங்க மோசேக்கு விரோதமாக தவறு சொன்னா மன்னிக்கப்படலாம், ஆனா அந்த கத்துடைய தூதனுக்கு விரோதமாய் சொன்னா மன்னிக்கப்படுவதில்லை. இந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிக்கு விரோதமா பேசும் பொழுது அது மன்னிக்கப்படுவதில்லை. இப்பொழுது ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியில நம்ம இருக்கிறோம். ஆமென். பிரணாம் மறிச்சு போய்விட்டார். இதோ இப்பொழுது ஏஞ்சல் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த மினிஸ்ட்ரிக்கு, இந்த வெளிப்பாட்டுக்கு விரோதமாய் பேசுறவர்கள் மன்னிக்கப்படுவதில்லை. இட்ஸ் தி கிரேட்டஸ்ட் ரெவலேஷன். ஆமென். சோ ஏஞ்சலிக் மீன்ஸ் டிஸ்பென்சேஷன் சேஞ்ச் ஆகிவிட்டது. இப்ப நீங்க மனுஷகுமாரனுக்குரமாய் சொன்னால் மன்னிக்கப்படும். ஏனென்றால் அவர் இன்னும் சிலுவைக்கு போகல. அவர் சிலுவைக்கு போய் அவர் பரிசுத்தாவியை ஊற்று விடும் பொழுது, இதே மாதிரி நீங்க அந்த பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசினா அது மன்னிக்கப்படாது. இப்பொழுது ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. டிஸ்பென்சேஷன் சேஞ்ச் ஆயிட்டது. ஹல்லேலூயா. ப்ராஃபட்ல இருந்து ஏஞ்சலுக்கு வந்தது. ப்ராஃபட் ஆண்டவர் 1965 எடுத்துக்கொண்டார். இப்பொழுது நம்ம ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியில இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாத்து அந்த தேசத்துல கொண்டு போய் விடுவது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. நான் வந்து குலவிகளை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னுடைய சத்துருக்கள் 7 ஜாதிகளையும் உன்னை விட்டு தொலைக்கி, உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆஸ்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். தொடர்ந்து நீங்க பாசிட்டீங்கன்னா ரொம்ப அருமையான வார்த்தைகள் சொல்லப்பட்டது. அதே பிளஸ்ஸிங் இன்னைக்கு நமக்கு தருகிறார். ஆமே. உங்களுடைய அப்பத்தை நான், தண்ணீரை நான் ஆஸ்வதிப்பேன், வியாதியை உங்களை விட்டு விலக்குவேன், உன் சத்துருக்களை துரத்துவதற்காக நான் குலவிகளை அனுப்புவேன். அவர்கள் உனக்கு முன்பாக அங்கே தோல்வி அடைவார்கள், உனக்கு முன்பாக அவர்கள் கலைந்து போவார்கள். கத்தர் ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்த மேல காடு, ரெண்டாவது மோசஸ். இதோ மோசஸ் கீழே வந்து ஆரோன் அண்ட் எல்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த எல்டர்ஸுக்கு கீழே அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்படி ஆண்டவர் ஒரு லெவல் அப்படி வச்சு ஒரு ஊழியத்தை செய்தார். அதே மினிஸ்ட்ரி தான் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது. ஆமே. இதோ பார்வோன் வந்து வார்த்தையை புறக்கணித்தான். அதனால வார்த்தையை புறக்கணித்ததுனால அந்த வாதைகள் அங்கே வந்தது. எகிப்து நாட்டிலே வாதைகள் வந்தது. அந்த ஏஞ்சல் மினிஸ்ட்ரி, தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது வாதைகளை அனுப்புகிறார். பாரோ டிஸ்அபேஸ் த ஏஞ்சல், சென்ட் டவுன் டு ஈஜிப்ட். ஏர்த்லி ஏஞ்சல் வந்து மோசஸ், ஹெவன்லி ஏஞ்சல் வந்து காட். He received flakes in the land. அவனுக்கு வாதைகள் வர காரணம் என்ன? அந்த அனுப்பப்பட்டவரை விசுவாசியாமதும், செய்திக்கு கீழ்ப்படியாதனாலும் அவனுக்கு வந்தது, அந்த வாதைகள் வந்தது. ஜனங்கள் வந்து என்ன ஜனங்கள் அங்க மண் பிசைந்து ஆளோட்டிகளால வேதனைப்பட்டார்கள். அவளை அனுப்பிவிடு என்று சொன்னால் அவனுக்கு வாதை வந்திருக்கா? அனுப்பினா வாதை வந்திருக்கிறார். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனாலே, தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனாலே வாதைகள் வந்தது. இன்னைக்கு உலகத்துக்கு வாதைகள் ஏன் வருகிறது? இந்த மெசேஜுக்கு கீழ்ப்படியாதனால. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியைகள். அந்த செய்தியை ஃபாலோ பண்ணதான் உலகம் இவ்வளவு வாதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. மீரியாமை நாம் பார்க்கும்போது மோசஸுடைய மூத்த சகோதரி, மோசஸுடைய அக்காள், இது அவள் தான் எல்லாத்தையும் ஃபேமிலியிலே எல்டர்ஸ்ட், அவள் தான். அவள் வந்து என்ன மோசிக்கிறதமாக பேசும் பொழுது என்னாகும், 12 அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால் அவளுக்கு குஷ்ரோகம் வந்தது என்று அறிந்திருக்கும். 7 அவளுக்கு குஷ்ரோகம் வந்தது. 7 பாளையத்துக்கு புறம்பே இருந்தாள். பின்பு மோசே அவளுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் குஷ்ரோகத்தை மாற்றிவிட்டார். ஆமென். உண்மையான ஆடு அந்த ஜோஷுவா காலேப் தான். ட்ரூ சீப் வந்து ஜோஷுவா காலேப். எல்லாரும் புறப்பட்டு வந்தாலும் அநேகர் வந்து அந்த தாத்தான் அபிராம் கூட்டத்தார், அந்த கோராகு கூட்டத்தார் இன்னும் அநேகர் முறுமுறுத்தப்படினாலே, மோசஸுடைய மெசேஜை ரிஜெக்ட் பண்ணினாலே, தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் என்று அவள் விசுவாசியாமல் போனனாலே, அவள் தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யவில்லை, அதனாலே வனாந்திரத்திலே அவர்கள் அழிந்தார்கள் என்று பார்க்கும். உண்மையான ஷீப் வந்து ரெண்டு ஆடுதான், அது ஜோஷுவா அண்ட் காலேப். ஆண்டவர் ரெண்டு பேருக்கு தான் அந்த உலகத்தையே கொடுத்தார். அந்த ரெண்டு பேர் யாரு? ஆடம் அண்ட் ஈவ். ஹல்லேலூயா. ரெண்டு பேருக்கு தான் கொடுத்தார். அதனால ஆண்டவர் பெரிய பிக் நம்பர்ஸ் பார்க்கல, உண்மையான ஆடுகளை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆடம் அண்ட் ஈவுக்கு இந்த முழு உலகத்தையும் கொடுத்து நீங்க தான் இதுக்கு சுதந்திரபாளி என்று சொன்னார். பின்பு நோவா ஃபேமிலிக்கு இந்த முழு உலகத்தையும் கொடுத்தார். அதன் மீது அந்த நிம்ரோத் அங்க வந்ததுனால அந்த ஜனங்கள் பாபிலோனிய உபதேசம் வந்து ஜனங்களை வந்து விக்கிரகாரணைக்கு வழி நடத்தி உலகம் அனைத்து மோசம் போனதுனால ஆண்டவர் அந்த ஜூஸை தெரிந்து கொண்டார், யூதர்களை தெரிந்து கொண்டார். அந்த யூதர்களும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்ததுனாலே ஒவ்வொரு காலத்திலும் ஆண்டவர் ஒரு ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமே. இந்த கடைசி காலத்துல பிரைட் மெம்பர் ரொம்ப குறைவு. ஆமே. ட்ரூ பிலீவர்ஸ் உண்மையிலே ரொம்ப குறைவு. வேத வசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலத்துல இருக்கிறோம். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லுகிறார். பயப்படாத சிறுமந்தைய, உங்களுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்கிறார். இந்த கொஞ்ச ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் மறுபடியும் இந்த உலகத்தை தரப்போறார். எத்தனை விசுவாசிகள்? We are the true sheep of God. நம்ம உண்மையான தேவனுடைய ஆடுகளாய் இருக்கிறோம். ஆமென். பாவம் வந்து ஆண்டிகிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறான். இன்னைக்கு மாடர்ன் போப்பு வந்து ஆண்டிகிறிஸ்டாக இருக்கிறார். அவனுடைய மாடர்ன் போப்பு வந்து பாரோக்கு அடையாளமாய் இருக்கிறார். பாரோ என்ன செய்யறான் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு போக கூடாது. ரொம்ப ஒரு சேலஞ்ச் மோசஸுக்கும் பாரோனுக்கும் சேலஞ்ச். ஒரு டக்க பார் என்னவென்றால் நீ ஜனங்களை அனுப்பு என்று சொல்லும் பொழுது நான் விட மாட்டேங்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா பிடிய தளர விடுறோம். பெண்கள் இருக்கட்டும், ஆண்கள் போயிட்டு வாங்க, பின்பு பெண்களை அனுப்புற மிருக ஜீவங்கள் இருக்கட்டும். மோசே ஒரு குழம்பு கூட பின் வைப்பதில்லை, ஒரு ஆடு கூட நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம். எல்லாத்தையும் எங்க மனைவி பிள்ளைகள் எங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே நாங்க கொண்டு போவோம்னு சொல்லுகிறோம். கடைசியில் மோச ஜெயிச்சு விட்டா. ஹல்லேலூயா. உங்க வீட்லயும் ஆண்டவர் ஒரு சில பேரை பிடிச்சு வச்சிருக்கலாம், உங்க பிள்ளைகளை பிடிச்சு வச்சிருக்கலாம், உங்களை கணவரை பிசாசு பிடிச்சு வச்சிருக்கலாம். நீங்க வந்து எப்படி பார்வோன்ட்ட மோச போராடினாலும் அதே போல போராடி விடுவிக்க வேண்டும். இல்ல, பார்வோன் என்ன செய்யறான் என்றால் அவன் ஜனங்களை வந்து எகிப்தை விட்டு போக விடுதில்லை. அதே போல ஒரு விசுவாசிய மாம்சத்துக்குரியவர்களாக மாற்றுவது பிசாசனுடைய வேலை. அவங்கள ஆவிக்குரியவர்களாக மாற்ற விரும்ப மாட்டான் சாத்தான். நீங்கள் ஆவிக்குரிய பிரமாய் மாற விரும்ப மாட்டான். நீங்கள் பைபிள் படிச்சு ஜெபிப்பதை அவன் விரும்புங்க மாட்டான். நீங்க வேலையா ட்ரெஸ் பண்ணி கொண்டு வேலையாக இருக்கிறதா வருமா? எப்பொழுதுமே நீங்க செல்போன் பார்த்து கொண்டு நீங்க அப்படி இருக்கதா அவன் விரும்புவான். நம்ம வந்து பிளஷ்ல இருந்து ஸ்பிரிட்டுக்கு வர விரும்புறோம். ஆமென். லீவ் த பிளஷ் அண்ட் கோ இன் டு த ஸ்பிரிட். ஆமென். நம்ம மாம்சத்துக்குரியவர்களாயிராதபடி ஆவிக்குரியவர்களா இருக்க விரும்புகிறோம். சாத்தான் அதை விட மாட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை விட மாட்டேன்னு சொன்னது போல நம்மளை விட மாட்டான். கர்த்தர் என்ன விரும்புகிறார்? இஸ்ரவேல் வந்து டு கம் அவுட் ஆஃப் ஜாக்கப். அவன் வந்து யாக்கோபிலிருந்து இஸ்ரவேலாக மாற வேண்டும். பால் என்ன செய்ய வேண்டும் என்றால் டு கம் அவுட் ஆஃப் சால். அவன் சால்ல இருந்து வெளியே வந்தவன் பாலா மாறணும். ஜாக்கப் வந்து மாம்சத்துக்குரியவன், இஸ்ரவேல் ஆவிக்குரியவன். சவுல் வந்து மாம்சத்துக்குரியவன், பால் வந்து ஆவிக்குரியவன். நீங்க மாம்சத்திலிருந்து ஆவிக்குரியவளாக மாற வேண்டும். சாத்தான் அதை விரும்ப மாட்டான், கர்த்தர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. நோவாவுடைய காலத்துல வந்து மழை பெய்யும் சொல்லும் பொழுது அவங்க மழை இருந்து அந்த கிரிட்டிக்ஸ் வந்து அவங்க வந்து ஆதாம் காலத்துல இருந்தே மழை பெய்யாது, மூடு பனி தான் அங்க அந்த பூமியை நினைத்தது. இப்பொழுது அவன் அவ்விதமாக தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நோவா வந்து தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். அந்த தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனை அவர்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அவனுடைய செய்தியை வந்து பரியாசம் பண்ணினார்கள், அங்கே கிரிட்டிக்ஸ் அங்கே பண்ணினார்கள். இது அவ்விதமாக இருக்கும் பொழுது ஒரு நாளில் அந்த வசனம் நிறைவேறினது. ஆமே. எவ்வளவு கிரிட்டிக்ஸ் எழும்பினாலும் இத நோவாவுடைய வார்த்தை தான் அங்கே நிறைவேறினது. ஆமே. நோவாஸ் ப்ரோஃபசி வாஸ் ஃபுல்ஃபில்ட். நோவாவுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. 40 நாட்கள் மழை பெய்யும், கரெக்டா 40 நாள் மழை பெய்து அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ப்ரோஃபசி என்ன செய்தது என்றால் நோவா வந்து 2 உலகத்தில் வாழும்படியாக செய்தது. நோவாவுக்கு 2 உலகம் தெரியும், பூர்வ உலகமும் தெரியும், நியூ வேர்ல்டும் அவனுக்கு தெரியும். 2 உலகத்தில் வாழும்படியாக செய்தது. ஜலப்பிரளயம் உண்டாகி அழிவதற்கு முன்னதாக உலகம் எப்படி இருந்தது அது அவனுக்கு தெரியும். இப்பொழுது புதிய உலகத்தில் 2 அந்த உலகத்திலையும் வாழ்ந்தான், இந்த உலகத்திலையும் வாழ்ந்தான். ஆமே. நம்ம 2 உலகத்துல வாழப்போறோம். அல்லேலூயா. இப்ப இந்த உலகத்துல வாழுகிறோம், ஒரு நாள்ல மில்லினியத்துல வாழப்போறோம். அல்லேலூயா. இது எப்படின்னு தெரியும், அது எப்படின்னு நமக்கு தெரிய போகுது. அல்லேலூயா. யோவானே, இதை நம்ம வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டோம். 2 உலகத்திலே வாழும்படியான சிலாக்கியத்தை, ஏனால் தேவனால் அனுப்பப்பட்டவனை நாம் அனுப்பப்பட்டவரை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமே. அந்த மெசேஜை ஃபாலோ பண்ணுகிறோம். அந்த மெசேஜை ஃபாலோ பண்ணனால நீங்க இந்த பாவம் நிறைந்த உலகத்திலையும் வாழுகிறீர்கள், பின்பு வந்து ஏடேனிலையும் வாழப் போகிறீர்கள். ஆமே. இதுவரைக்கும் நாம் மோசஸ் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனை குறித்து பார்த்தோம். அடுத்தபடியாக எலஜா. 3 பேர் வச்சிருக்கேன், நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எலஜாவை சொல்றதுக்கு, எலஜா ஜோசப் 3 பேர் இருக்கிறாங்க. எலஜாவை குறித்து 1 ராஜாக்கள் 14:1 வாசிக்கலாம்.
கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாக எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான்.
எலஜா a man sent from God, தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். அந்த மனுஷனை விசுவாசிப்பதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது. அந்த மனுஷனை விசுவாசித்து அந்த மனுஷன் சொல்லுகிற அந்த வெளிப்பாட்டை, அந்த ப்ரோஃபசியை ஃபாலோ பண்ண வேண்டும். God has the creative power. Amen. தேவனுக்கு உருவாக்கும் வல்லமை இருக்கிறது, சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது. Amen. சாரி பாத் ஊர் விதவை அங்க அந்த தீர்க்க எலியா தீர்க்க தரிசியை ஏற்றுக்கொண்டார். நீ கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வா, அதன் பின்பு என்ன சென்றால் எனக்கு ஒரு அடையை பண்ணி கொண்டு வா அப்படி என்று சொல்லும் பொழுது பானையில ஒருபடி மாவும் கலசத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே இல்லாமல் என்னிடத்துல ஒரு அடையும் இல்லை. அடைய கொண்டு வானா, அடை எங்க இருக்குது? ஒருபடி மாவு இருக்கிறது.
12
ஒருபடி நீ முதலாவது அதுல ஒரு சிறிய அடைய பண்ணிவா, பின்பு நம்ம எல்லாத்துக்கும் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடந்தது? 14:1
கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்.
பானையில மாவு குறைந்து போவதும் இல்லை, கலசத்துல எண்ணெய் அது என்னது? கிரியேட்டிவ் பவர் ஆஃப் God. ஆமே. தேவனுடைய உருவாக்கும் வல்லமை. கிரியேட்டிவ் பவர் சாத்தானுக்கு கிடையாது. தேவனுக்கு மாத்திரம்தான் சிருஷ்டிக்க முடியும். அந்த அவருக்கு மாத்திரம்தான் உரியது. இப்பொழுது எலஜா வந்து ரெப்ரசன்டேட்டிவ் God, தேவனுடைய அவன் சானாபதியாக பிரதிநிதியாக இருக்கிறான். God veiled in Elijah. அவர் எலஜாவுக்குள்ள தன்னை திரையிட்டுக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது எலியா என்ன சொல்லுகிறான் என்றால் அங்கே கிரியேட்டிவ் பவர் அங்கே வெளிப்படுகிறது. பானையில மாவு குறையாது, கலசத்துல எண்ணெய் குறையாது. அதே போல நடந்தது. ஆமீன். 2 விறகு பொறுக்குகிறேன். ஏன் 2 விறகு? என்னது? ஓல்ட் டெஸ்டமென்ட் அண்ட் நியூ டெஸ்டமென்ட். ஹல்லேலூயா. ஆல்பா அண்ட் ஒமேகா, மெக்கானிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஆமீன். உங்களுக்கு வார்த்தையும் வேணும், ஆவியும் வேணும். வெறும் வார்த்தை மட்டும் இருந்தால் இன்டலெக்சுவல் ஃபெய்த் ஏற்படும், உண்மையான ஃபெய்த் வரல. நமக்கு ஆவி, நமக்கு வார்த்தையும் தேவை, ஆவியும் தேவை. சிலர் வந்து செய்தி செய்திம்பாங்க, அவனுக்கு ஆவி இருக்காது. ஆவி இல்லைன்னா கார் இருந்த இடத்த விட்டு நகலாது. டைனமிக்ஸ் அங்க தேவை. நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் ரெண்டுமே தந்திருக்கிறார். ஆமே, மாவும் எண்ணெயும், கிரியேட்டிவ் பவர் ஆஃப் காட். ஆமே. எலிஜா வந்து அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. எலியா, எலியாவால் தான் பஞ்சமே வந்துச்சு. அவன் சொன்னா 3 வருஷம் 6 மாசம் மழை, உம்மால் தான் பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லி அவரை அப்படியா ஒரு கே இது பண்ணல. இவள் ஒரு விடவா இருக்கிற, புருஷன் இல்லை, அல்லது எலியா அங்க போய் தங்க முடியாது. ஒரு ஃபாரினர் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அந்நியரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவள் ஒரு விடவாக இருக்கிறார், ஹஸ்பண்ட் இஸ் டைட். ஹல்லேலூயா. நம்முடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் உலகம், உலகம் மரித்து விட்டது. ஹல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவை நம்ம விவாகம் செய்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பழைய புருஷன் மரிக்காத பட்சத்தில் இன்னொருத்தரை விவாகம் செய்ய முடியாது. டைவர்ஸ் ஆனாலும் பைபிள் படி விவாகம் செய்யக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். லீகலா டைவர்ஸ் பண்ணா மேரேஜ் பண்ணிக்கிடலாம், அரசாங்க சட்டத்தின் படி செய்தலாம். ஆனா பைபிள் என்ன சொல்லுறது என்றால் பழைய கணவன் மறிக்க வேண்டும். நம்முடைய ஹோல் ஹஸ்பண்ட் வந்து வேர்ல்டு, அது மறிக்க வேண்டும். சாட்டன் அது, அது மறிக்க வேண்டும். ஜீசஸ் கிரைஸ்ட் நம்முடைய நியூ ஹஸ்பண்டா இருக்கிறார். இவள் ஒரு விடவா இருக்கிறாள். எலஜா அங்கே வாசம் பண்ணுகிறான். இதை எலஜா வந்து என்ன சொல்லுகிறான் என்றால், பஞ்சம் தீரும் மட்டும் உனக்கு வந்து அங்க பானையில மாவு குறை. அந்த பெண்ணுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது, அந்நியரை உபசரிக்கிற ஒரு சுவாபம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு அவிதமாக ஒரு சுவாபம் இருந்ததுனாலதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனையே அங்கே ஈசாக்கை கொடுப்பேன் என்று சொன்னார். அந்த தேவதூதர்களை உபசரித்தான். அதே போல சூனமியால் அந்த எலிசாத்திக்கு திசையை உபசரித்த நிமித்தமாக அங்கே வந்து அவளுக்கு குழந்தை கிடைத்தது. அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி, தேவனுடைய பசுத்தபான்களை உபசரிக்கிறது. அந்த உபசரிக்கிற ஒரு சுவாபம் இருந்தது. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும், அந்த சீசன் என்ன நாமத்தினுத்தன் தண்ணீர் கொடுத்தாலும் அது பலன் கிடைக்காம போவதில்லைன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 10:42 சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம வந்து உபசரிக்கும் பொழுது இவ்வளவு பெனிஃபிட் கிடைத்த அந்த சாரிபாத் ஊர் விதவை எலியா தீர்க்க தரிசியை விசுவாசித்தாள். எலியா தீர்க்க தரிசியை உபசரித்த நிமித்தமாக பஞ்ச காலத்தில் அவளும் அவருடைய குமாரனும் அங்கே பாதுகாக்கப்பட்டார்கள். ஆமேன். இப்பொழுது நம்ம நேரம் இல்ல, ஜோசப்புக்கு நம்ம கடந்து போகும்பொழுது ஜோசப் வந்து தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். ஹல்லேலூயா. A man sent from God. எதற்காக அனுப்பப்பட்டான்? உலகத்தை வந்து அன்னைக்கு பஞ்சத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக. விசேஷமாக அவனுடைய குடும்பத்தாரை ஜீவரட்சனை செய்யும்படியாக, அவங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அங்கே ஜோசப் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். ஆதியாகமம் 45:5 வாசிக்கலாம்.
என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார்.
ஜீவரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். For God did send me before you to preserve life. உங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக, to preserve life, ஜீவரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் எங்களை, என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யோசேப்பு தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். ஆமென்.
ஆமென்.
7 வசனத்திலேயும் அதுதான் சொல்லியிருக்கு. 7 வசனத்தை வாசிக்கலாம்.
பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார்.
உங்களுடைய வம்சத்தை பாதுகாப்பதற்காக, உங்களுடைய ஃபேமிலியை பாதுகாப்பதற்காக, உங்களுடைய சந்ததியை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். பாருங்க, மோசஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. தேவனால் அனுப்பப்பட்டவனை ரிஜெக்ட் பண்ணுவதுதான் பாவம். எல்லா டினாமினேஷன் வேர்ல்டு வந்து அங்கே தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனை புறக்கணிப்பது, அதுதான் ஆண்டவருக்கு விரோதமான பாவமாயிருக்கிறது, அக்கிரம செய்யாயிருக்கிறது. யோசேப்பு தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன், அவனை எல்லா சகோதரர்களும் புறக்கணித்தார்கள். அவனை சொப்பனக்காரன் என்று பரியாசம் செய்தார்கள், அவனை ரிஜெக்ட் பண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக அவனை அனுப்பியிருக்கிறார். அது அவனுக்கு தெரியலை. தெரியாதபடி பொறாமையினாலே அவனை வந்து புறக்கணித்தார்கள், அவனை ரிஜெக்ட் பண்ணினார்கள். ஆனா எகிப்து தேசமானது அவனை ஏற்றுக்கொண்டது. பார்வோனும் அவனுடைய மந்திரி சபையாலும் அவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எகிப்து தேசத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது. ஆமே. செழிப்பான வருஷங்கள் வந்தது. ஆமே, ஏழு செழிப்பான வருஷங்கள் வந்தது. அந்த பஞ்சகாலத்திலையும் அந்த எகிப்து ஆண்டவர் பாதுகாப்பதுக்கு ஃபாதர் ஆஃப் எஜிப்ட் வந்து ஜோசப் தான். நமக்கு மகாத்மா காந்தி தான் நம்முடைய ஃபாதர் ஆஃப் நேஷன் என்று சொல்லுவோம். ஆப்ரஹாம் லிங்கன் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கா. அதே போல ஃபாதர் ஆஃப் எஜிப்ட் வந்து இந்த ஜோசப் தான். ஜோசப் தான் எகிப்திலிருந்து அந்த ஜனங்கள் இவங்க புறக்கணிக்கிறாங்க, அவங்க ஏத்துக்கிட்டாங்க. யூதர்கள் புறக்கணித்தாங்க, பிரஜாதிகளாகிய நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். ஆமே, யூதர்கள் புறக்கணித்தனால ஆண்டவர் பிரஜாதிகளிலிருந்து தம்முடைய நாமத்துக்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார், ஒரு மனவாட்டியை தெரிந்து கொண்டார். ஆமே, இப்பொழுது அவனை குழியில போடுறாங்க. அது இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணக்கூட அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுது யோசேப்பு எகிப்தின் மேல் அதிகாரியா இருக்கும் பொழுது ஸ்டோர் ஃபுட் அவன் ஆகாரத்தை சேர்த்து வைத்தான். ஏழு பரிபூரண காலத்திலே ரொம்ப அம்பாரம் அம்பாரமாக அவன் தானியத்தை சேகரித்து வைத்தான். உலக மனைத்துக்கும் சப்ளை பண்ணும்படியான ஆகாரத்தை சேர்த்து வைத்தான். தன்னுடைய நாட்டுக்கு மட்டுமல்ல பக்கத்து நாடுகளுக்கும் ஏழு வருஷம் சப்ளை பண்ற அளவுக்கு அவ்வளவு மிகுதியான ஆகாரத்தை சேர்த்து வைத்தான். ஆமே, என்ன செய்தார்? இதை டேப்ஸ் நமக்கு வந்து கொடுக்கப்படுது. இந்த டேப்ஸ் வந்து சிடியா மாறி, இப்போ பென்ட்ரைவா மாறி, இப்போ ஆன்லைன்ல வந்திருக்கு. பிரணாம் காலத்தில் நெட்டு கிடையாது, கலர் போட்டாவே கிடையாது, ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் போட்டா தான். அமெரிக்காவிலே கலர் போட்டா வரல. ஆனால் இப்பொழுது என்ன செய்யறது என்றால் ரொம்ப தகவல் தொடர்பு ரொம்ப அதிக முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் அவர் மெசேஜை யார் வேணாலும் எந்த இடத்துலையும் கேட்கலாம், அவருடைய வாய்ஸை கேட்கலாம், அவருடைய மெசேஜை ரீட் பண்ணலாம். உங்கள் செல்போன்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கிடலாம். பிரணாமுடைய 1120 செய்தி உங்கள் செல்போன்லேயே வச்சுக்கலாம். ஏன் என்னுடைய செல்போனில் இருக்கு பாருங்கள். இவ்விதமான ஒரு ஃபெசிலிட்டி இப்பொழுது வந்திருக்கிறது. அந்த ஸ்டோர்டு ஃபுடு, அந்த ஏற்கனவே சேமிக்கப்பட்ட அந்த 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 டேப்ஸ் 1100 செய்திகள் என்ன செய்திருந்தால் இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது. ஹல்லேலூயா. உலகம் எங்கிலும் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது. நெட் மூலமாக உலகம் எங்கிலும் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது. ஆமே, ஏனென்றால் ஜோசப் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன், அவன் ஆதாரத்தை சேர்த்து வைத்தான். பிரதர் பிரணாம் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அவன் நமக்கு வெளிப்பாடான வார்த்தைகளை நமக்கு சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமே, பஞ்ச காலத்துல இப்பொழுது வேதவசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலம், இருளின் காலம். லவோதிக்கிய சபையானது டோட்டல் டார்க்னஸ் ஆயிருக்கிறது. இந்த இருளின் காலத்திலே நமக்கு ஆண்டவர் வந்து மெசேஜ கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் அந்த மெசேஜை எடுத்துக்கொண்டு அதை படிச்சு இந்த பைபிளோடு ஒப்பிட்டு உங்களுக்கு போதிக்கிறார்கள். இந்த சபையிலே போதிக்கப்படுது. மெசேஜை கொண்டு வந்து வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்து அது போதிக்கப்படும் பொழுது அந்த மெசேஜ் என்ன ஏற்படுத்துறது? நமக்கு வந்து நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. ஆமே, நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறது. ஆமே, பஞ்ச காலத்துல ஆகாரத்தினாலே அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ஜீவனை பாதுகாக்கப்பட்டது. God so loved the world and he sent his only begotten son that whosoever believeth in him shall not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்புவன். தேவன் இந்த உலகத்தை நேசித்ததினாலே, இந்த ஜனங்களை நேசித்ததினாலே அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஜனங்கள் அவரை ரிஜெக்ட் பண்றாங்க. ஆண்டவர் மனவாட்டியை நேசித்ததினாலே God sent a prophet to the bride. Hallelujah. நமக்கு இன்னைக்கு ஸ்டோர்டு ஃபுட் ஆனது, அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது. மலக்கி 4 prophet வந்து அந்த மல்கியா 4 அதிகாரத்தினுடைய தீர்க்கதரிசி வந்து நமக்கு அதை கொடுக்கிறார். அமேன். God has sent and we should believe in him. நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். ஜோசப் வந்து ராஜா எந்த கட்டளையும் கொடுக்கறதில்லை. ராஜா என்ன சொல்லுவார் என்று ஜோசப்புக்கு தெரியும். ராஜாவுடைய விருப்பம், அவருடைய மைண்ட் என்னன்னு தெரியும். அவர் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியும். அதனால ஜோசப்புக்கு வந்து பார்வன் என்ன செய்ய விரும்புகிறார் என்று தெரியும். அதனால பார்வனுக்கு இப்போ ஒரு வேலையும் கிடையாது, இவனே எல்லாத்தையும் செய்யறான். அதனால நம்ம இன்னைக்கு தேவனுடைய சிந்தை உடையவர்களா இருக்கிறோம். ஆமே, கர்த்தருக்கு எது பிரியமானது என்னது செய்யணும்னு நமக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு அவருடைய கிரியைகளை செய்கிறோம். ஆமே, ட்ரம்பட் ஊதும் பொழுது, எக்காலம் துணிக்கும் பொழுது எல்லாரும் தெண்டனிட்டு பணிய வேண்டும். ஜோசப் அருகிறார் என்று சொன்ன உடனே எல்லாரும் தண்டனிட்டு பணிய, எக்காலம் ஊதப்படும் எல்லாரும் தண்டனிட்டு பணிய வேண்டும். அதே போல ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், அங்கே நியாய தீர்ப்பின் நாளிலே எல்லா முழங்காலும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். பிலிப்பியர் 2:11
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்.
இதோ எல்லா முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். நம்ம பிரைம் மினிஸ்டர், நம்ம சீஃப் மினிஸ்டர், நம்ம கவர்னர், நம்ம கலெக்டர், நம்ம நாட்டில் இப்ப பெரிய அவங்க விக்கிரகாரணை செய்யலாம், பெரிய இந்து மார்க்கத்தை பற்றி பெருமையா பேசலாம். ஒரு நாள் இயேசுக்கு முன்னால முழங்கால் முடியாது, இயேசுவே கர்த்தர்னு அறிக்கை பண்ணணும். பைபிள் சொல்லு, நான் சொல்ல, பைபிள் சொல்லு. அது ட்ரம்பா இருந்தாலும், அது அது என்ன சொன்னால் வால்டிமிர் புட்டினா இருந்தாலும், சி பேங்க் சீனா அதிபதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கம்யூனிஸ்ட்வாதியா இருந்தாலும், அவங்க என்ன, எல்லாரும் இயேசு கிறிஸ்துனால முழங்காலம் முடக்கணும். பைபிள் சொல்லுது, எக்கால ஊதும். ஜோசப் அங்க போகும்பொழுது தண்டனிட்டு பணியுங்கள், முழங்கால் பௌதனி, தண்டனிட்டு பணிகள் எல்லாம் முழங்கால் போடணும் எல்லாருமே அப்படின்னு அர்த்தம். அப்படி கீழே விழணும் இல்லை, சாஸ்தாங்கம் அவ்வளவு சொல்ல முழங்கால் போடணும், எல்லாரும் முழங்கால் போடணும், முட்டி போடணும். எவ்வளவு பெரிய ஜாதிபதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடுங்கோல் மன்னனா இருந்தாலும், அவங்க செத்து போனாலும் உயிரோடு இருந்தாலும், எல்லாருமே இயேசுக்குன்பாக ஒரு நாளில் முழங்கால் படிய வேண்டும். அல்லேலூயா. அவர் எல்லா நாமத்துக்கும் மேலாம் இயேசுவே கர்த்தர் என்று அவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும். நாவுகள் யாவும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும், முழங்கால் யாவும் முடங்க வேண்டும். ஆமே
ஆமே.
பைபிள்ல சொல்லி இருக்கு, நிச்சயமா நடக்க போகுது. ஆமே. இன்னைக்கு நம்முடைய முழங்கால் இயேசு முடங்குகிறது. அல்லேலூயா. இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறோம். இப்பொழுது அறிக்கை செய்யாத எல்லாருமே அன்னைக்கு அறிக்கை செய்யும், நியாய தீர்ப்பு நாளிலே அறிக்கை செய்ய வேண்டும். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பாக முழங்கால் படிய வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஜோசப் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன், இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர், அவர் மேசேயா. அன்றைக்கு புறக்கணித்தவர்கள், இன்றைக்கும் அவரை புறக்கணிக்கல எல்லாருமே அவள் வந்து முழங்கால் படியிட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதே 42 நம்ம என்ன வாசி, 42 நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்த சகோதரமார்கள் வருகிறார்கள். சகோதரமார்கள் வரும் பொழுது இவனுக்கு அவங்க யாருன்னு தெரியுது, அவங்களுக்கு இவன் யாருன்னு தெரியல. இதுதான் டிஃபரன்ஸ். இன்னைக்கு நமக்கு உலகத்தின் மக்களை பார்க்கும் பொழுது அவங்க யாருன்னு தெரியும், அவங்க முடிவு என்னன்னு தெரியும். அவங்க நம்மளை பார்க்கும் பொழுது நம்மளை பற்றி அவங்க தெரியல. ஆவிக்குரியவன் எல்லாத்தையும் நிதானித்து அறிகிறான், ஆனா அவனை வந்து மற்றவங்க நிதானிக்க முடியாது. நம்ம இங்க என்ன ஒர்ஷிப் பண்றோம், இங்க என்ன மெசேஜ் நடக்குது நமக்கு தெரியும். வெளியே இருக்கிற ஸ்தாபனத்து மக்களுக்கு ஏதோ அவங்கதான் பெரிய சர்ச்சு நினைப்பாங்க, அவங்க பாஸ்டர் தான் உலகத்துல இல்லாத பெரிய பாஸ்டர் நினைப்பாங்க. இங்க என்ன மெசேஜ் நடக்கு, இங்க என்ன அருமை இருக்குது, அவங்களுக்கு அவங்கள பத்தி நமக்கு தெரியும், நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாது. நம்ம யாரு, நம்முடைய விசுவாசம் என்ன, நம்முடைய முடிவு என்ன, கர்த்தர் நமக்கு என்ன பிளஸிங் வைத்திருக்கிறார் எல்லாம் நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. நம்மளை பத்தி அவங்களுக்கு நிதானிக்க தெரியாது. நம்ம ஏதோ சிறு கூட்டம்னு அவங்க நினைப்பாங்க, நம்மளை பத்தி தானே வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. அதே போல ஜோசப் அங்க வந்து எகிப்தின் மேல அதிபதியா இருக்கும் பொழுது இந்த சகோதரமார்கள் எல்லாம் வருகிறாங்க, பார்த்துட்டான் வந்துட்டாங்க, சொப்பனை நிறைவேறுது, பார்த்துட்டான் அவங்க யார் யாரு, ஒவ்வொருத்தர் பேரும் அவனுக்கு தெரியும், யாரு மூத்தவன் இளையவன் எல்லாருமே தெரியும். ஆனா அங்க மேல உட்கார்ந்துருக்கிற யாருன்னு அவனுக்கு தெரியாது. தெண்டனிட்டு பணிகிறான், வணங்குறான், தன் முகங்குப்புற தரையில விழுந்து அவனை வணங்கினார்கள் என்று 6 வாசிக்கிறான். இப்பொழுது அவன் கடினமாக பேசுகிறான். 8 வாசிக்கலாம்.
யோசேப்பு அவர்களை தன் சகோதரன் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை.
இதோ அவன் வந்து அறிகிறான், அவர்கள் அறியவில்லை. And Joseph knew his brethren, but they knew not him. ஆனால் அவர்கள் அவனை அறியவில்லை. சொப்பன நிறைவேறுவதை அவன் காண்கிறார். Prophecy became history. தீர்க்கதரிசனமானது சரித்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. Vision is fulfilled. Hallelujah. Vision never fails. Amen. God's word never fails. ஆனா இப்பொழுது அன்னோன் டங்குல பேசுறான், எகித்து பாசையில பேசுறான், ஒரு துபாசிய கொண்டு பேசினான். துபாசினா டிரான்ஸ்லேட்டர், எகித்து பாச பேசுறான். அவனுக்கு எபிரேய பாச தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். நம்ம தாய் பாச தமிழ் நமக்கு நல்லா தெரியும், நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ளூவெண்டா நம்ம பேச முடியும். அவனுக்கு தாய் பாச ஹீப்ரூ. இப்பொழுது அவன் வந்து எகித்து பாசையில பேசுகிறான். பேசும் பொழுது ஒரு டிரான்ஸ்லேட்டர் மூலமா பேசும் பொழுது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பயந்து கிடுகிடு நடுங்கிறாங்க. நீங்க வேவுகாரர்கள், உழவு பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி உழவு பார்க்கிறவனுக்கு அதிக தண்டனை கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு பழியை போடும் பொழுது அவங்க பயந்து நடுக்கிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அம்னீசியா இருக்குது. அம்னீசியான என்ன? நினைவிழப்பு, ஆவிக்குரிய நினைவிழப்பு. அது யாருன்னு தெரியல. உலகத்தின் மக்கள் அம்னீசியாவில் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய நினைவிழப்புல இருக்கிறாங்க. நமக்கு அம்னீசியா போயிட்டு, ஹல்லேலூயா, புத்தி தெளிஞ்சு போச்சு. அவங்களுக்கு புத்தி தெளியல, கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அம்னீசியா, ஆவிக்குரிய நினைவிழப்பில் இருக்கிறார்கள். அங்க உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னு தெரியல. இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடு இன்னைக்கு இல்ல. அம்னீசியா, ஜோசப் டிட் நாட் ஹேவ் அம்னீசியா. யோசேப்புக்கு அம்னீசியா இல்ல. அவன் யாருன்னு அவனுக்கு தெரியும், அவர்கள் யாருன்னு தெரியும். இப்பொழுது அந்த சொப்பனத்தை நினைச்சு பார்க்கிறான். நினைச்சு பார்க்கும் பொழுது அவள் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. அவனை குழியில போட்டு, அவனை வெற்றி போட்டு, அடிமைகளாக ஒப்பு கொடுக்கும் பொழுது இவங்க இன்னும் மனம் திரும்பல. அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சிங்கம் புலி கடிச்சு போச்சு, எல்லாம் சேர்ந்து ஒண்ணு போல போய் பேசுறான்னு பாருங்களேன். யாராவது ஒருத்தன் வந்து சொன்னானா, அத்தனை பேரும் சேர்ந்து, பத்து பேரும் சேர்ந்து பொய் வந்து ஒண்ணு போல பொய் சொல்றதுக்கு இவ்வளவு கோஆபரேஷன் வருது. உண்மையை சொல்லுக்கு மனுஷன், உண்மையை விசுவாசிக்கிற மக்கள் ரொம்ப கம்மி, பொய்ய விசுவாசிக்கிற ஜனங்கள் தான் அதிகம். பொய் பேசுற ஜனங்கள் தான் உலகத்துல அதிகம், உண்மை பேசுறவங்க ரொம்ப கம்மி. அதனால சத்தியத்துல இருக்கிறவங்க என்னைக்குமே ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அதுவும் இத்தனை வருஷமா அவங்க பொய்ய பேசியிருக்கிறாங்க. 17 வயசுல இருந்து 30 வயசுல 13 வருஷம், 15 வருஷமா அந்த யாரும் சீக்கிரட்டை வெளியிடல. அவங்க அப்பாட்ட யாரும் உண்மையை சொல்லல. யோசேப்ப ஒரு மிருகம் கடிச்சு போச்சுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். கர்த்தரும் அவனுக்கு அதை வெளிப்படுத்தல. அது வெளிப்படுத்த வேண்டிய நேரம் அல்ல. ஆண்டவர் அந்தந்த நேரம் வரும்பொழுதுதான் வெளிப்படுத்துவார். ஆமென். இப்பொழுது அங்க யோசேப்புக்கு எல்லாம் தெரியுது. இன்னும் இவங்க மனம் திரும்பல, இவங்க மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. இவங்க அறிக்கை பண்ணல. அதனால என்றால் யோசேப்பு ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்றான். என்ன ட்ரிக்குன்னா சில்வர் கப் ட்ரிப். ஹல்லேலூயா. சில்வர் கப் ட்ரிக்கை ஃபாலோ பண்ண. சில்வர் கப் எது அடையாளமா இருக்கு? வெள்ளி பாத்திரம் எது அடையாளமா இருக்கு? வெள்ளி ரெப்ரசன்ட் Redemption. Silver represent redemption. Hallelujah.
Amen.
And the silver cup எதை குறிக்கிறது? The silver cup speaks of redemption. Amen. அது மீட்பை குறிக்கிறது. இவங்க இன்னும் மனம் திரும்பாதனால அவன் என்ன செய்யறான் என்றால், அந்த சில்வர் பெஞ்சமீனை நீங்க கொண்டு வரணும்னு சொல்லுகிறான். ஏதோ பெஞ்சமீன் அடுத்த முறையில வர்றான். பெஞ்சமீன் அந்த சாக்குக்குள்ள, அந்த கோதுமைக்குள்ள அந்த சில்வர் கப்பை ஒழிச்சு வச்சுட்டு பாதி தூரத்துல ஒரு தன்னுடைய வேலை காரியக்காரனை அனுப்பி, நீங்க எல்லாம் நில்லுங்க, நீங்க வந்து திருடர்கள். யாரோ ஒருத்தர் வந்து என்னுடைய எஜமானுடைய வெள்ளி பாத்திரத்தை திருடிட்டு போயிருக்கிறாங்க. இல்ல, நாங்க நெஜஸ்தர்கள், நாங்க திருடனதே கிடையாது, திருடனதே எங்க வாழ்க்கையில கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க திருட மாட்டாங்க அவங்களுக்கு. அதனால அவங்க தைரியமா சொல்ல, யாரு அங்க திருடிட்டு வந்தாங்களோ அவங்க கொலை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. கடைசியா ஒவ்வொரு சாக்கா சோதனை பண்ணும் பொழுது அந்த பெஞ்சமீனுடைய அந்த சாக்குல வந்து, அந்த கோணியில வந்து அந்த சில்வர் கப்பை இருக்கிறது. ஆதியாகமம் 44 நம்ம அதை வாசிக்கிறோம். 44 முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதனுடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றிக்கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு, இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான்.
இளையவன் பெஞ்சமீன் பாத்திரத்துல, பெஞ்சமீனுடைய சாக்குக்குள்ள நீ அதை போடு அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியா அதை அவிழ்த்து பார்க்கும் பொழுது அங்க இருக்கு. என்ன செய்ய, அங்க நிரூபிக்கப்பட்டுட்டு எல்லாம் திரும்பி அரண்மனைக்கு வர்றாங்க. யோசேப்பு அங்க சொல்றான், இவன் நாங்க வந்து அவனுக்கு பதிலாக, யூதா சொல்றான், அவனுக்கு பதிலாக நான் அடிமையா இருக்கிறேன், மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க, இல்ல எவன் வந்து எவன் சாக்கில வந்து அந்த வெள்ளி பாத்திரம் காணப்பட்டதோ அவன் தான் அடிமையா இருக்கணும். ரொம்ப அவங்க அப்பாட்ட வாதாடி தான் பெஞ்சமினை கொண்டு வருவாங்க. யோசேப்பு போயிட்டான், பெஞ்சமீனும் போயிட்டான்னா அவர் செத்தே போயிடுவாரு. அவனுடைய உயிரும் இவருடைய உயிரும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அவன் செத்துட்டான்னா இவர் செத்துருவாரு. அதனால நீங்க அனுப்பணும் சொல்லி சொல்லும் பொழுது சில்வர் கப் எதை குறிக்கிறது? ரெடெம்ப்ஷன். யாருக்கு ரெடெம்ப்ஷன்? ஜோ பெஞ்சமீனுக்கு ரெடெம்ப்ஷன். ஹல்லேலூயா. ஒரே தாய்ப்பிள்ளை, ராகேலுடைய கற்பத்தில் உருவானது இந்த ஜோசப்பும் பெஞ்சமீன் தான். மற்றவங்க எல்லாம் வேற தாய்க்கு பிறந்த பிள்ளை. யாக்கோவின் பிள்ளைகளா இருந்தாலும் வேற தாய்க்கு, தன்னுடைய சொந்த தாய்க்கு பிறந்ததான இந்த பெஞ்சமீனை பார்க்கும் பொழுது அவனுக்கு ரெடெம்ப்ஷன் உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஜோசப் அவனுக்கு ரெடெம்ப்ஷன் உண்டு என்பதை காண்பிக்கிறார். அதான் வெள்ளி பாத்திரம் அங்க வைக்கிறது. அந்த வெள்ளி பாத்திரம் இல்லைன்னா இவங்களும் மனம் திரும்ப மாட்டாங்க. தங்களுடைய தவறுகளை 13 வருஷமா பொய்ய சொல்லி இருக்கிறான். பொய்ய யாருமே வெளியே விடல, உண்மையை அதை உண்மையை சொல்லல. இப்பொழுது அறிக்கை பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆமென். இந்த சில்வர் கப்பை வைக்கலன்னா அவங்க அறிக்கை பண்ண மாட்டாங்க. இப்ப சில்வர் கப்பை வச்ச உடனே ரெடெம்ப்ஷன் ரிவீல்டு. ஹல்லேலூயா. அப்பொழுது அவங்க தங்களுடைய தவறு அறிக்கை, யூதா தன்னுடைய தவறு அறிக்கை செய்யறான். என்ன செய்யறான்? 16 வசனத்தை வாசிக்கலாம்.
அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார்.
உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். அதுலதான் அந்த பாவ அறிக்கை. நாங்க செஞ்ச தப்பு, நாங்க யோசேப்பு அப்படி பண்ணமே, அதனால தான் அது விளங்க பண்ணிக்கிறது. நாங்க இப்படி மாட்டிக்கிட்டு திணறோம். அன்னைக்கு செய்த தவறுக்கு இன்னைக்கு தண்டனை கிடைக்கும். அவங்களுடைய பாவத்தை ரியலைஸ் பண்ணாங்க. பின்பு என்ன செய்தான் என்றால், 45 அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது எகிப்திய ட்ரெஸ் எல்லாம் கலைச்சி எடுத்துட்டான். எகிப்தியர்கள் வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, யூதர்கள் வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த எகிப்தியனுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு சாதாரண ட்ரெஸ்ல இருக்கும் பொழுது பாருங்க, நான் உங்களுடைய சகோதரன் யோசிப்பு. அதெல்லாம் எகிப்தியன் ட்ரெஸ் கலைந்து விட்டு சாதாரண ட்ரெஸ்ல அவன் இருக்கும் பொழுது யோசிப்பு அவங்க காண முடியும். அதனால இப்பொழுது அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இதோ பாருங்க, நாங்க தான், நீங்க விற்று போட்ட யோசேப்பு நான் தான், நீங்க அதுக்காக விசனப்பட வேண்டாம், உங்களை ரட்சிக்கும்படியாக தேவன் என்னை முன்னக்கூட்டி அனுப்பினார். என் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றான். என்னுடைய கிட்ட வந்து நீங்க பாருங்கன்னு சொல்றான். 45 அதிகாரம் 1 செயின் போட்டு அடிமைகளை இடுப்புல நாய் மாதிரி செயின் போட்டிருக்கும். அந்த விலங்கு போட்ட தழும்ப பாருங்க. என் கிட்ட வந்து என் காலில் விலங்கு போட்டாங்க, அது தழும்பு இருக்கிறது. அதெல்லாம் நீங்க பாருங்க. நீங்க வித்து போட்டு என்னை அடிமையா வித்து போட்டு இந்த விலங்கு என்னுடைய தழும்புகள் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்றேன். 105 சங்கீதத்தில் 18 வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது.
இதோ பாருங்க, நான் உங்களுக்காக தழும்பு இருக்குது. என்ன நாய் மாதிரி விலங்கு போட்டு இழுத்துக்கிட்டு போனாங்க. என் சர்ச்சாலையில் என்னை விலங்கு போட்டு இதெல்லாம் அந்த தழும்புலாம் இருக்குது. கர்த்தரா இயேசு நமக்காக 5 காயங்களை ஏற்றார். என் கிட்ட வந்து என் காயத்தை பாரு, உங்களுக்காக நான் பட்ட காய், உங்களை நேசித்தது நிமித்தமாக. ஹல்லேலூயா. என் கிட்ட பாருங்கள், என்னுடைய காயத்தை நோக்கி. தங்கள் குத்தின அவரை நோக்கி பார்ப்பார்கள் ஒரு நாளிலே. நாங்கள் தான் உண்மை குத்தி போட்டோம். அந்த தழும்புகள் சாட்சியா இருக்கிறது. இங்க கிட்ட வந்து என் தழும்பு பாருங்க, நான் தான் யோசிப்பு. நீங்க வித்து போட்டவன், நீங்க அடிமையா வித்து போட்டவன். ஏன்னா அடிமை போல மிருகத்தை போல என்னை கட்டி கொண்டு போனார்கள், விலங்கு போட்டார்கள். என் கிட்ட வந்து பாருங்கள் என்று அவ்விதமாக வெளிப்படும் பொழுது அவங்க அப்படியே அழுதார்கள். இதோ யோசேப்பு அழுதான். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினான். ஹல்லேலூயா. அவன் வெளிப்படுத்தாத பட்சத்திலே அவர்கள் அவனை அறிய முடியாது. அதனால எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறோ அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இதான் ஓபனிங் ஆஃப் தி சீல். தன்னுடைய எகிப்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு சாதாரண உடையில இருக்கும் பொழுது இத அந்த தழும்புகள் எல்லாம் பாருங்க. ரிவீலிங் ஆஃப் தி சன் ஆஃப் மேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கு. ரிவீலிங் ஆஃப் தி சன் ஆஃப் மேன் வந்திருக்கிறது.
ஆமென்.
இயேசுவை நம்ம திறனீக்கப்பட்ட காட்சியாக காண்கிறோம். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய சேவியர், என்னுடைய பிரைட் க்ரூம். ஹல்லேலூயா. நாம் அவர் கிட்ட வந்து அவரை பார்க்கிறோம். முற்றிலுமாக இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டு வார்த்தையில மறைந்திருக்கிற கிறிஸ்து இதோ ஒரு மாஸ்க்ல இருக்கிறார், ஒரு வேற ஒரு டிரெஸ்ல இருக்கிறார், அவர் வேற ஒரு வேஷத்தில் இருக்கிறார். இப்பொழுது அவர் என்னை கலைந்து போட்டு விட்டு இதை திறை நீக்கப்பட்டு The revelation of Jesus Christ வந்திருக்குது. Son of man is revealed again. Amen. மெசேஜ் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. Hallelujah. Son of man ministry நமக்கு வந்திருக்கு. மனுஷகுமாரனுடைய ஊழியம் மறுபடியும் வந்திருக்கு. Amen. எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கி. ஹியரீஹிம் 60வது வருஷம் 8வது மாதம் 6வது தேதி கொடுத்த செய்தியில விதமாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு பையன் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். அம்மாட்ட போய் காசு கேட்கறான். அம்மா என்கிட்ட ஒரு காசு இல்லை. தேடி தேடி பார்க்குறாங்க, எங்கேயும் ஒரு காசு இல்லை. இவனும் அங்கே காசு இருக்கான்னு தேடும் பொழுது ஒரு ஸ்டாம்ப் அவன் கையில் கிடைக்குது. பழைய ஸ்டாம்ப் கிடைக்குது, ரொம்ப ஓல்டு ஸ்டாம்ப். அப்பொழுது அவன் நினைக்கிறான், இந்த ஸ்டாம்ப் கொடுத்தா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கலாம். நம்ம வந்து ஸ்டாம்ப் கலெக்டர் நம்ம தெருவில் அங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் காண்பிச்சு காசை வாங்கி நம்ம ஐஸ்கிரீம் வாங்கலாம். இப்ப ஐஸ்கிரீம் வண்டிகாரன் வருவான், அதுக்குள்ள நம்ம காசை போய் என்ன சொல்லணும், காசை வேணும் சொல்லி அந்த ஸ்டாம்பை எடுத்துட்டு அவன் ஐஸ்கிரீம் கடை அங்க ஸ்டாம்ப் கலெக்டர்ல போன ஸ்டாம்ப் கலெக்டர் அவர் மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறாரு. இந்த ஸ்டாம்ப் வந்து ரொம்ப ஓல்டு ஸ்டாம்ப், ஒரு அரிய வகையான ஒரு ஸ்டாம்ப். அது வந்து இங்கிலாந்து அரசியினுடைய கொரோனேஷன் பட்டம் சூட்டப்படுதல் அந்த மாதிரி அந்த அந்த ஸ்டாம்ப்ல இருக்கிறது. அதனால ரொம்ப ரேர் ஸ்டாம்ப், ரொம்ப அரிதானது, கிடைக்காது. அதெல்லாம் இது கொஞ்சம் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்னு கேட்கும் பொழுது $1 நான் தரேன். இன்னைக்கு $1 வந்து 70 ரூபாய். அவன் ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கணும்னு நினச்சான். அவர் $1 தரு $1 தர்றன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். 10 ஐஸ்கிரீம் வாங்கலாமே, $1 10 ஐஸ்கிரீம் வாங்கலாமே. அதே போல் அவன் சம்மதிச்சான், $1 வாங்கிட்டு போயிட்டு அவன் வந்து 10 ஐஸ்கிரீம் வாங்கி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தான். ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதன் பின்பு அந்த ஸ்டாம்ப் கலெக்டர் பார்க்குறாரு, இந்த ஸ்டாம்ப் வந்து வேல்யூ உள்ளன்னு சொல்லி அவருக்கு மேலே ஸ்டாம்ப் கலெக்டர் அங்கே மேலே இருக்கவங்ககிட்ட அவன் அங்கே சொல்லும் பொழுது அவங்க அப்போ அவர் பார்த்துட்டு இருக்க $1,000 தர்றேன். அவன் அதுக்கு மேலே இருக்க ஸ்டாம்ப் கலெக்டருக்கு $1,000,000 கதை பெற்றுட்டான். பார்த்தீங்களா, இவனுக்கு $1 கிடைச்சது, அவனுக்கு வந்து $1,000. அவன் இன்னொரு மேல இருக்கிறவனுக்கு என்ன சென்றால் அவனுக்கு வந்து அது வந்து $1,000,000. அவ்வளோ வேலி. பார்த்தா ஒரு சின்ன பேப்பரு, பழைய ஸ்டாம்ப் பேப்பர், ஸ்டாம்ப் அதுக்கு அதுக்கு $1,000,000 அது போச்சான். நடந்த ஒரு சம்பவம் அதை சொல்லி இருக்கிறார். அந்த பேப்பர்ல என்ன வேல்யூ இருக்கு, அந்த பேப்பர்ல இருக்கிற அந்த படம் அது வந்து கிடைக்காது. அது ஒரு அரிதான ஒரு ஸ்டாம்ப். அது இதமாக அது அவ்வளோ விலைக்கு அதை போச்சு. இவனுக்கு அது ஐஸ்கிரீம் தந்தவுடனே அவனுக்கு அவனுக்கு கிடைச்ச உடனே பெரிய சந்தோஷம். அவனுக்கு மட்டும் அந்த வேல்யூ தெரிஞ்சிருந்துச்சுண்டா, இந்த ஸ்டாம்ப் வந்து $1,000,000 வேல்யூன்னு தெரிஞ்சிருந்தா அவன் பயந்து அந்த அங்கே கொண்டு கொடுத்துருப்பானா, ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமுக்காக அந்த வந்து அந்த கொடுத்துருப்பானா? கொடுத்துருக்க மாட்டான். அவனுக்கு அந்த வேல்யூ தெரியல. அதே போல இன்னைக்கு மெசேஜ் ஆஃப் த ஹவர் 10,000 வேல்ஸ் விட விலையேறப்படும். ஒரு மெசேஜ் ₹1,00,000 போகும். ₹1,00,000 கூட அது வந்து குறைவு தான் ஒரு மெசேஜ். இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் போல சும்மா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு. நம்ம நெட்ல கொடுத்த மெசேஜ் எல்லாமே காஸ்ட்லியான மெசேஜ், ரொம்ப விலையேறப்பட்ட வெளிப்பாடு நிறைந்த செய்தி. கொடுத்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் இது வந்து என்னன்னா, இது அதிக விலை பெற்றது. ஆனா ஜனங்களுக்கு இன்னைக்கு இலவசமா கிடைக்கி, ஃப்ரீயா கிடைப்பதுனால இன்னைக்கு வேல்யூ தெரியல. வேல்யூ தெரிஞ்சா ஐஸ்கிரீமுக்காக அவன் அதை போய் கொடுத்துருக்க மாட்டான். அவன் பெரிய வந்து மில்லினியரா மாறி இருப்பான். அது அவனுக்கு தெரியல. அதே போல இந்த மெசேஜ் வந்து உங்களை மில்லினியரா மாற்றும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டை கொண்டு வரும். இதை வேல்யூ தெரியாதவங்க தான் கிரிட்டிசைஸ் பண்றது. அவர் மெசேஜ் எல்லாம் அப்படி தப்பு இருக்கு, இப்படி இருக்குது, அவர் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். மெசேஜ் உடைய வேல்யூ தெரியல. எனக்கு அது வேல்யூ தெரியுது. நான் மெசேஜை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. கிரேட்டஸ்ட் காட் சென்ட் எ ப்ராஃபெட். ஹல்லேலூயா. மல்கியா போர் திருக்கு தரிசி நமக்கு அனுப்பியிருக்கிற நாலு அஞ்சு ஆறு அனுப்பி மல்கியா நாலு அஞ்சு ஆறுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னதாக எலியா திருக்கு தரிசி உடத்துல அனுப்புவேன். அவன் வந்து பிதாக்களுடைய இடத்தை பிள்ளை எடுத்துக்கும், பிள்ளையுடைய இடத்தை அவருடைய பிதாக்களுக்கு திருப்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருமுன்னே இதோ எலியா தீர்க்க தரிசி வீட்டில் அனுப்புகிறேன். முதல்ல இது பிளஸ்ஸிங், இதை ரிஜெக்ட் பண்ண கர்சிங். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும்ல, நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காத படிக்கு, இங்கிலீஷ் பைபிள் என்ன எழுதிருக்குது, and he shall turn the heart of the fathers to the children and the heart of the children to their fathers, lest I come and smite the earth with curse. I come and smite the earth with curse. In the பூமியை வாதைகளாலே சாபத்தினாலே தண்டிப்பேன் என்று சொல்ற இந்த மெசேஜ் முதல்ல வந்து பிளஸ்ஸிங் கொண்டு வரும். இது வந்து இந்த ஸ்டாம்ப் ரொம்ப வேல்யூ பற்றி, இந்த மெசேஜ் அதிக வேல்யூ உள்ளது. ஜனங்களுக்கு அது தெரியல, இங்க இருக்கிற சிலர் கூட தெரியுதோ என்னன்னு தெரியல. எனக்கு பாஸ்டர் ஏதோ பிரசங்கம் பண்றாருன்னு நினைக்கலாம், இது கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஹல்லேலூயா. இது 10,000 வேல்ஸ் காட்டிலும் நிலையற பெற்றது. ஆமென். இது அதன் பின்பு என்ன செய்யறாலும் மெசேஜை ரிஜெக்ட் பண்ண எல்லாருக்குமே கேர்சஸ் வரும், உலகத்துல கேர்சஸ் வரும். பூமியை சங்காரத்தால் அடி, உபத்திர காலத்திலே ஆண்டவர் சங்காரத்தால் அடிப்பார். ஏன் உபத்திர காலத்துக்கு உலகம் போகுது? அவங்க ஏன் உபத்திர காலத்துக்கு போறாங்க? அந்த புத்தி இல்லாத கனிகள் கூட ஏன் உபத்திர காலத்துக்கு போறாங்க? மெசேஜ் வேல்யூ அறியல. If the child knew the value of the stamp, he would not have traded it off the ice cream. ஐஸ் கிரீமுக்காக அதை வித்திருக்க மாட்டான். அதே போல இன்னைக்கு நிறைய பின் வாங்கி போற ஆத்துமாக்கள் உலகத்தை நேசித்து அது மெசேஜ் இன்னைக்கு பிறக்க, இது வேல்யூ தெரியாம அவங்க பூ வச்சு விடுறோம், நாங்க ஜுவல்ஸ் போடுறோம், நாங்க ஜாலியா இருக்கோம்னு நினைக்கிறோம். கேர்சஸ் வரும், அவங்க மேல சாபங்கள் வரும், நியாய தீர்ப்பு வரும். இந்த மெசேஜுடைய வேல்யூ தெரியாம அது ரொம்ப வாழ்க்கை. ஒரு பெண் அப்படிதான் போயிருக்குது, அது ஏரிக்கரையில் இருக்குது, அது இன்னைக்கு எல்லா ஜுவல்ஸையும் மாட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு அது ஜாலியா இருக்கு. அது ஒரு காலத்தில் இங்க வந்து சர்ச்சில் வந்து முன்னால உட்கார்ந்து வார்த்தையை கேட்டது, பாஸ்டர் ஃபேமிலியோட ரொம்ப வந்து பழகுனது, எல்லாமே செஞ்சது, எல்லாருக்கும் அறிமுகமான பெண்ணு தான். இன்னைக்கு அது ஸ்டாண்டை வித்துட்டு $1 ஐஸ்கிரீமுக்காக வித்துட்டு, அதே மாதிரி எத்தனை பேர் ஐஸ்கிரீமுக்காக வித்திருக்காங்க. இந்த மெசேஜ் ஒரு ஐஸ்கிரீமுக்கு தான் அங்கே வேல்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய வேல்யூ! ஹல்லேலூயா. இது வந்து $1,000,000 வேல்யூ. ஹல்லேலூயா. மெசேஜ் ரொம்ப லைட்டா எடுத்துக்கொள்வது, சாதாரணமாக எடுத்துக்கொள்வது. திஸ் மெசேஜ் ஆஃப் த ஹவர் வி ஹவ் ரிசீவ்ட். நம்ம இன்னைக்கு பெற்றிருக்க செய்தி வந்து இட் இஸ் ஒர்த் மோர் தென் 1,000 வேல்ஸ். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு, மாத்தி நேசிக்கிற மக்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ரொம்ப வேல்யூ. மற்றவங்களுக்கு இது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி தான். மெசேஜ் கேட்டாங்க, ஐஸ்கிரீம் போல சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, இதை வித்துட்டாங்க. ஆனா நம்ம மெசேஜை வந்து உலகத்துக்காக விற்க முடியாது. இந்த மெசேஜை கொண்டு உலகத்தை நேசித்து இந்த மெசேஜை நம்ம விற்க முடியாது. ஹல்லேலூயா. மெசேஜுக்காக நம்ம ஸ்டாண்ட் பண்ணுகிறோம். ஆமே. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவனால் அனுப்பப்பட்ட நபரை விசுவாசிப்பது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியர். ஆண்டவர் அங்கே மோசஸ் அனுப்பினார், ஜோசப் அனுப்பினார். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் மல்கியா 4:5-6 எலியாவை ஆவியுடைய ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். இந்த மெசேஜ் அதிக வேல்யூவானது. உலகத்துக்காக அதை நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, அதை விற்பனை செய்ய முடியாது. ஒரு ஐஸ்கிரீமுக்காக அந்த பையன் வித்துட்டான், அவனுக்கு வேல்யூ தெரியல. இந்த மெசேஜில் எல்லா விதமான பிளஸ்ஸிங் இருக்கிறது, உலக பிரமாண ஆசீர்வாதம் இருக்கிறது, இது நித்தியமான ஆசீர்வாதம் இருக்கிறது. சோபன பிரசிங் ஒன்லி மெட்டீரியல் பெனிஃபிட் தான் பிரசங்கம் பண்ண முடியும், ஏற்றானால் பிளஸ்ஸிங்க பண்ண முடியாது. நமக்கு மெசேஜில் எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அவர் வார்த்தையால் எல்லாமே இருக்கிறது. நல்லா எல்லாரும் கத்த நோக்கி நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, மக்கு சோத்ரம், இயேசுவே நன்றி, தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே, மக்கு சோத்ரம் ஆண்டவரே. அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் நான் மீட்பை பெற்றேன். Sickness control me. By His word, I walk in victory. By His word, I have insight.
எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம். என்னால் மட்டுமாக நம்முடைய வார்த்தைகளை தியானித்தோம். தேவனால் அனுப்பப்பட்டவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது. யூதர்கள் உம்மை விசுவாசிக்கவில்லை, அதனால் அவர்கள் மேல வாதை வந்தது. மோசஸ் நீர் அனுப்பினீர், விசுவாசித்தவர்கள் அந்த கானானை சுதந்தரித்துக் கொண்டார்கள். விசுவாசி அவர்கள் அதை சுதந்தரிக்க முடியவில்லை. நீர் அவர்களை நேசித்ததினாலே அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு செல்வதற்காக மோசே என்ற தீர்க்கதரிசியை அனுப்பினீர். அதே போல நீர் ஆண்டவர் ஜனங்களை நேசித்ததினாலே அவர்களை வார்த்தைக்கு திருப்பதற்காக ஏசபேல் உபதேசத்திலிருந்து வார்த்தைக்கு திருப்பும்படியாக எலியா என்ற தீர்க்கதரிசியை நீர் அனுப்பினீர். அவர்கள் உணர்வடையத்தக்கதாக பஞ்சத்தை அனுப்பினீர். அவர்கள் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணும் பொழுது மழையை கட்டளையிட்டீர். சாரிபாத் ஊறு விதவை அந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, உபசரித்தது நிமித்தமாக பஞ்ச காலத்திலே ஆகார குறைவில்லாதபடி அவளை போஷித்தி அற்புதங்களை செய்தி. அதே போல ஜோசப் ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அனுப்பும் பொழுது, அவர்கள் அதை புறக்கணிக்கும் பொழுது பஞ்சத்திலே தவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்கப்பட்டது. ஆனாலும் ஆண்டவரே அந்த யோசேப் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினான், அவங்களுக்கு ரெடெம்ப்ஷன் கொண்டு வந்தான். சில்வர் கப் அங்கே அதை ஆண்டவர் பிரயோஜனப்படுத்தும் பொழுதுதான் அவர்களுக்கு ரெடெம்ப்ஷன் வந்தது. இன்னைக்கு ஆண்டவரே எங்களுக்கு மீட்பை தந்திருக்கு. மீட்பின் புத்தகமானது எங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினது போல இன்னைக்கு வார்த்தையில மறந்திருக்கிற கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறீர். எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, எங்களுக்கு ஆண்டவரே அந்த பாடி சேஞ்ச் ராப்சர் உண்டு, எல்லா பிளஸ்ஸிங்கும் வைத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையிலே எங்களுக்கு சுகம் இருக்கிறது, உங்க வார்த்தையில எங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி, உங்களுடைய வார்த்தையில எங்களுக்கு ஹீலிங், உடைய வார்த்தையில எங்களுக்கு ஜெயம், உங்களுடைய வார்த்தையில எங்களுக்கு சரீர மீட்பு. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மெசேஜ் எங்களுக்கு சரீர மீட்பை கொண்டு வருது. எங்களுக்கு ஆண்டவரே ராப்சர், இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு போகும்படியான அது ஆண்டவரே அவிதமான ஒரு பிளஸ்ஸிங் இருக்கும் பொழுது இதை ஒரு வேல்யூல அதுக்கு வேல்யூ நாங்கள் சொல்ல முடியாது. இது ஆண்டவரே அளவற்ற ஐஸ்வர்யமாக இருக்கிறது. நாங்கள் அதை பற்றி கொள்ளத்தக்கதாக உதவிச்சு இந்த வேல்யூவை அறிஞ்சு நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்த ஆண்டவரே நாங்கள் அதனால ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக இந்த ஆண்டவரே வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நீ கிருபை தருவீராக. ஆசிபதியும் இறக்கமாயிரும். கத்ரா இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாடலை பாடும் பொழுது காணிக்கினாலே கத்ரை கனப்படுத்துவோம். சகோதரன் ஜீவானந்த் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்துவார்கள்.
பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 10, சாங் நம்பர் 10. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதியிட்டு வரை தொழுதேத்து நாள் வரையன் உவைத்தாதரித்த உண்ணாண்டவரை தொழுதேத்து போற்றிடும் பாலோதல்லோர் சாத்துதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் பாலோதல்லோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே
நாங்கள் உண்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக சோத்திரம். இந்த நாளை கொடுத்ததுக்காக சோத்திரம். இப்போ நாங்கள் எல்லாருமே உம்முடைய வார்த்தையை சுற்றில ஐக்கியப்படும்படியாக தியானிக்கும்படியாக கிருபை கொடுத்திருக்கிறீர். இந்த பெங்களூர்ல இருந்தும் உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து வந்திருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று அந்த வார்த்தையை நம்பி போகும் பொழுது அப்படியே நிறைவேறினது. அதே போல நாங்கள் நம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஆசீர்வாதமானது எங்கள் வாழ்க்கையிலே வரட்டும். இப்பொழுது எங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாத்துக்குமே நீர் பதில் அளிப்பீர். எங்களுடைய சரீரத்தில் இருக்க எல்லா வேதனைகளையும் வியாதிகளையும் நோய்களையும் முற்றிலும் அப்புறப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையை கேட்ட அனைவருக்கும் சுகத்தை தருவீராக. எல்லாருடைய பிரேயர் ரிக்வெஸ்டும் கேட்கப்படட்டும். அற்புதங்களை செய்வீராக. பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்வீராக. மறுபடியும் ஆண்டவரே, நாங்கள் மாலை நேரத்தில் கூடி வரும் பொழுதும்
உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் தாம் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.